السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. கணித்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, அல் குர்ஆன் விரிவுரை வகுப்புடைய 4வது தொடர். இதில் சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தை பற்றிய விளக்கம், அதை பற்றிய விரிவுரையை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னால நடந்த சில வகுப்புகள், உதாரணமாக சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த 3 வகுப்புகள்லையும் விரிவுரை நடத்தப்பட்டிருக்குது, பாடங்கள் நடந்திருக்குது. ஆனா அவைகள்ல கேள்வி பதிலுக்கான ஒரு நேரம், ஒரு அவகாசம் உங்களுக்கு அந்த வகுப்புகள்ல தரப்பட இல்லை. எனவே ஏற்கனவே நடந்த அந்த வகுப்பு, அந்த பாடங்களை பற்றிய அல்லது மேலதிகமான அந்த பாடம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தேவையாக இருந்தால், கேள்விகள் இருந்தால், எழுத்து மூலம் அந்த கேள்விகளை உங்களுக்கு கேட்கலாம். அதே போல இன்றைக்கு நடக்கக்கூடிய பாடம், இன்றைக்கு நடக்க போற விஷயங்கள், இது சம்பந்தமான சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் எழுத்து மூலம் உங்களுக்கு கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் இன்றைக்கு அவைகளுக்கான பதில் அளிக்க முயற்சிக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள்ல அதுக்கான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அமைச்சு கொள்ளலாம். இப்ப சூரத்துல் இஹ்லாஸ் இதனுடைய விரிவுரை, இந்த சூராவுடைய ஆயத்துகளுக்கு முன்னால நுழைய முன்னால், சூரா இஹ்லாஸின் விரிவுரை இது ஆரம்பத்தில் ஈகுது. சூரா இஹ்லாஸ் பற்றிய அடிப்படை தகவல்கள், பொதுவாக சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரா, இந்த சூராவுடைய விளக்கம், ஒவ்வொரு ஆயத்துக்கும் என்ன விளக்கம், ஒவ்வொரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்ல வாரான், இந்த விஷயங்களை நாங்கள் தனித்தனி ஆயத்துகளாக விளங்க முன்னால இந்த சூராவை பற்றிய ஒரு சில பொதுவான தகவல்கள், இந்த சூராவை பற்றிய அடிப்படை தகவல்கள், இதை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்வது பொருத்தமானது. இதுல முதலாவது விஷயம், இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இறங்கிய இடமும் காலப்பிரிவும். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் எங்க இறங்கியது, குர்ஆனுடைய எந்த ஆயத்தை எந்த சூராவை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது மக்கியாவாக ஈக்கலாம் அல்லது மதனியாவாக ஈக்கலாம். ஒன்றோ மக்கால இறங்கிய ஆயத் அல்லது மதீனாவில் இறங்கிய ஆயத். அப்ப இந்த ரெண்டு இடங்கள், இந்த ரெண்டு ஊர்கள் அல்லது இந்த ரெண்டு காலப்பிரிவுகள்ல தான் குர்ஆனுடைய சூராக்கள் ஆயத்துக்கள் இறக்கப்பட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இறங்கிய இடம் காலப்பிரிவு, இதை பத்தி நாங்க விளங்குறதாக இருந்தால், இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்பதே பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும். மதீனாவில் இறங்கியதாகவும் ஒரு சில அறிஞர்கள் கருதுகின்றனர். இந்த விஷயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில சஹாபாக்களுக்கும் ஹஜரத் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் ரெண்டு விதமான கருத்துக்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில அறிஞர்கள் இது மக்காவில தான் இந்த சூரா இறக்கப்பட்டது, இன்னும் சில அறிஞர்கள் இது மதீனாவில் இறக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கிறாங்க. என்றாலும் பிரபலமான அதிகமான தஃப்ஸீருடைய அறிஞர்கள், பெரும்பாலான உலமாக்கள் இந்த சூரா மக்காவில தான் இறங்கியது என்ற கருத்தை தான் ஆதரிக்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. இந்த சூரா இறங்கியதற்கான காரணத்தை கூறும் வேறுபட்ட அறிவிப்புகளே இக்கருத்து வேற்றுமைக்கான காரணமாகும். எங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரலாம், இந்த சூரா எந்த காலப்பிரிவில, மக்காவுடைய காலப்பிரிவிலையா அல்லது மதீனாவுடைய காலப்பிரிவிலையா எங்க இறங்கியது என்று ஏன் கருத்து வேறுபாடு வரணும், இந்த விஷயத்திலையும் ஏன் ரெண்டு கருத்து வரணும் என்று ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தால், அந்த வேற்றுமை வாரத்துக்கான காரணம் இந்த இஃதிலாஃப் என்று சொல்லுவாங்க, இந்த கருத்து வேற்றுமை வாரத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், இந்த சூரா இறங்கிய காரணத்தை சொல்லக்கூடிய ரெண்டு விதமான அறிவிப்புகள் ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல வந்திருக்குது. ரெண்டு விதமான சம்பவங்கள் இந்த சூரா இறங்கியதாக ரெண்டு விதமான சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லுது. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 13 வருஷம் வாழ்ந்தாங்க. அல் மர்ஹலத்துல் மக்கியா, மக்காவுடைய காலப்பிரிவுல 13 வருஷங்கள் மக்காவுல வாழ்ந்தாங்க. அடுத்த 10 வருஷங்கள் மதீனாவில் வாழ்ந்தாங்க. நுபுவத்துக்கு பின்னால 40 வயதுக்கு பின்னால மொத்தம் 63 வயசு வாழ்ந்தாங்க. 40 வயதுல நபிப்பட்டம் கிடைக்குது. நபிப்பட்டம் கிடைச்சி 13 வருஷங்கள் மக்காவில, அடுத்த 10 வருஷங்கள் மதீனாவில. இப்படி 23 வருஷம் நபித்துவ வாழ்க்கை. இந்த 23 வருஷ காலத்துல தான் குர்ஆன் நபியவங்களுக்கு இறங்கியது. இப்ப மக்காவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல நபியவங்க தன்னுடைய தாவத்தை ஏகத்துவத்தை முன்வச்ச நேரத்துல அந்த மக்காவுடைய காபிர்கள் ரொம்ப கடுமையாக நபி அவங்களை எதிர்த்தாங்க. குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாங்க. நபி அவங்களை கேலி செஞ்சாங்க. எல்லா விதத்திலையும் நபி அவங்களுடைய தாவத்துக்கு எதிராக குறைசி காபிர்கள் செயல்பட்டாங்க. செயல்பட்டது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மடக்கிறதுக்காக வேண்டி அதிகமான கேள்விகளையும் இடைக்கட வந்து கேட்பாங்க. அதிகமான கேள்விகள், சில குறுக்கு கேள்விகள். அந்த கேள்வியுடைய நோக்கம் விஷயத்தை விளங்குறது இல்ல. ஏன்னா ஒரு கேள்வி பல நோக்கங்களுக்காக கேட்கப்படலாம். சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்க ஆட்களை மடக்கிறதுக்காக, சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்க அவருக்கு விஷயம் தெரியுமா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக. இப்படி கேள்விகள் பல அமைப்பில் இருக்குது. சில ஆட்கள் ஆட்களுக்கு முன்னால் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த இடத்துல நாங்க எப்படி நடக்கணும், இந்த மசாலாவுக்கு உங்களோட தீர்ப்பு என்ன என்று ஆட்கள முன்னால சபையில எலும்பி கேட்டுருவாங்க. உண்மையில அவருக்கு தெரியும், அவரு கேட்கிற கேள்விக்கான பதில் அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவரு கேட்டு எதை நிரூபிக்க பாக்குறாருன்னு சொன்னால், இவருக்கு இந்த மசாலா தெரியாது, இவருக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியாது, இடத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து காட்டணும், இந்த மனிதரை கேவலப்படுத்தணும், இவரை மட்டம் தட்டணும் என்ற நோக்கத்திலையும் ஒரு சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்க. இன்னும் சில நேரங்கள்ல சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்க விஷயத்தை விளங்கணும் என்ற நோக்கம் அல்ல. அந்த கேள்வியை அவர் கேட்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய அறிவை ஆற்றலை அடுத்தவங்களுக்கு எடுத்து காட்டணும். ஏனென்றால் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி வருகிறது என்றால் அந்த கேள்வி எல்லாருக்கும் வராது. ஒரு வகுப்புல பல மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு உஸ்தாது பாடம் நடத்துறாரு, அந்த உஸ்தாதுடைய பாடத்துல சந்தேகம் வந்து ஒரு மாணவர் கேள்வி கேட்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த மாணவனுக்கு பாடம் விளங்கிக்குது அல்லது இன்னும் கூடுதலாக விளங்க முயற்சிக்கிறாரு. அப்ப அவருடைய நுணுக்கமான கேள்வி இதை எடுத்துக்காட்டது. அப்ப இதுக்காக வேண்டிய சில ஆட்கள் கேள்விகள் கேட்பாங்க. அப்ப சில ஆட்கள் சில கேள்விகள் வந்து எங்களோட தர்க்கம் புரியறதுக்காக, விஷயத்தை விளங்கணும் என்ற நோக்கம் அல்ல, அவருடைய கருத்தை எங்களுக்கு திணிக்கிறதுக்காக வேண்டிய சில வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த வகையில மக்காவில வாழ்ந்த காபிர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேலி செய்யறதுக்காக, நபி அவர்களை மடக்கிறதுக்காக, மட்டம் தட்டுறதுக்காக, இவர் எப்படி பதில் சொல்றாங்கன்றதை நாங்க இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோமே என்ற சவாலாக சில கேள்விகளை குறைசி காபிர்கள் வந்து கேட்பாங்க. அந்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு நாள் தடவை அந்த காபிர்கள் வந்தாங்க. இது மக்காவில் நடக்கக்கூடிய சம்பவம். காபிர்கள் நபி அவர்களிடம் வந்து, உங்கள் இறைவனின் வம்சவழியை எமக்கு சொல்லுங்கள் என கேட்டனர். ஏன்னா பொதுவாக அந்த காலத்துல குறைசி காபிர்கள் காபாவிலையும் 360 சிலைகளை வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது. ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. சில நேரம் அந்த சிலை அந்த சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மூதாதையராக இருந்தால், ஏன்னா சிலை வணங்கிகள் பொதுவாக தங்களுடைய கடவுள்களை மட்டுமல்ல அவங்க மனிதர்களையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டவங்க தான் சிலை வணங்கிகள். இந்த உலகத்துல மனிதர்களாக வாழ்ந்தாங்க, அவங்க உலகத்துல மனிதர்கள், ஆனால் அவர்கள் புனிதர்களாக வாழ்ந்த மக்கள், நிறைய சமூக சேவை செஞ்சாங்க, அல்லது பெரும் அறிவாளிகளாக இருந்தாங்க, அல்லது பெரும் திறமைசாலிகளாக இருந்தாங்க, சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க, சமூகத்துக்காக குரல் கொடுத்தாங்க. இப்படியான காரணங்களுக்காக அந்த மனிதனுடைய ஞாபகார்த்தமாக ஒரு சிலை ஒன்றை வடிப்பாங்க அவருடைய மரணத்துக்கு பின்னால. காலப்போக்கில் என்ன நடக்கும்டா, காலம் ஓட ஓட பின்னால வரக்கூடிய சமூகங்கள் அந்த சிலையையும் அந்த நல்ல மனிதருடைய சிலையையும் கடவுளாக எடுத்துக் கொள்வாங்க. அப்ப பொதுவாக குறைசி காரர்கள் மக்காவில இருந்த அந்த சிலைகளுக்கிட்டால அந்த சிலைகளுடைய வரலாற்று பின்னணி எழுதப்பட்டிருக்கும். இவர் யாருடைய மகன், அவர் யாருடைய மகன், அவருடைய பரம்பரையில வந்தவங்க இன்றைக்கு யார் இருக்கிறாங்க, எந்த குடும்ப பின்னணியை கொண்டு இவங்க வந்தாங்க, அவங்களுடைய வம்சவழி முழுக்க அந்த சிலையுடைய களத்துல மாட்டப்பட்டிருக்கும், அல்லது சிலைக்கு மேலால சுகர்ல தொங்க விடப்பட்டிருக்கும். இது வந்து பொதுவாக அந்த காலத்துல குறைசி காபிர்கள் சிலைகளுடைய இந்த வம்சவழியையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதே போல் இன்றைக்கு சில நாடுகள்ல பாக்கணும், ஜோர்தான் போன்ற நாடுகள்ல அந்த நாட்டுல வந்து அரசாட்சி நடக்குது, அந்த ஆட்டுல அல் மம்லகா, அதாவது அரசாட்சி நடக்குது, அங்க முடியாட்சி. அந்த நாட்டுல ஒவ்வொரு மஸ்ஜிதுலயும் எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் அந்த மஸ்ஜிதுல மெஹராபு கிட்டால ராம் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த நாட்டு அரசருடைய வம்சவழி, அந்த நாட்டு அரசருடைய பரம்பரை அப்படியே ஒரு தொடராக எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நாட்டு அரசன் ஹாசிமி வம்சத்தை சேர்ந்தவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையில வந்தவர். எனவே மன்னர் அப்துல்லா அஸ்ஸானி அவர்கிட்ட இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் வரைக்கும் உள்ள அந்த குடும்ப பின்னணி, அவங்களுடைய அந்த குடும்ப அந்த தொடர் அப்படியே ராம் பண்ணி மஸ்ஜிதுக்குள்ள மிஹராபு கிட்டாலேயே தொங்க விடப்பட்டிருக்கும். அதேபோல சிலைகளுக்கும் குறைசி காபிர்கள் இந்த நசப் அல்லது வம்சவழிய எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப குறைசி காபிர்கள் வந்து கேட்டாங்க, எங்கட சிலைகளுக்கு வரலாற்று பின்னணி இருக்குது, வம்ச தொடர் இருக்குது, உங்களோட ரப்புக்கும் அப்படி இருக்குதா, உன்சுப்லனா ரப்பக் வமாஹிய நிஸ்பத்து ரப்பிக், நீங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்றீங்களே, ஏக இறைவன் என்று சொல்றீங்களே, உங்களோட அல்லாஹுடைய வரலாற்று பின்னணி என்ன, அவருடைய பரம்பரை என்ன, அவருடைய குடும்பம் என்ன என்று சொல்லி குறைசி காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்ல முன்னால இந்த சூராவை அல்லாஹ் இறக்கினான், நபியே அந்த காபிர்களுடைய கேள்விக்கு இதுதான் பதில், குல் ஹுவல்லாஹு அஹத், அவனுக்கு வரலாற்று பின்னணி கிடையாது, அவனுக்கு குடும்பம் கிடையாது, அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த நாலு வசனங்களையும் அல்லாஹ் யாரு என்ற முழு தகவலையும் அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் இந்த சுருக்கமாக ஆனா ஆழமாக விளக்கமாக இந்த சூராவில அல்லாஹ் பதிலாக இறக்கினான். இது ஒரு அறிவிப்பு. அதே போல இன்னொரு ரிவாயத் ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யூத பாதிரியார்கள் அஹ்பாருல் யஹூத் யூத பாதிரியார்கள் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, உமது இறைவனின் தனித்தன்மைகள் பற்றி எமக்கு விளக்கி சொல்லும், அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் என்ன, அல்லாஹ் எப்படியானவன், அல்லாஹ்வுடைய சக்திகள் என்ன, அல்லாஹுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவனுடைய உறுப்புகள் எப்படி இருக்கும். அந்த யூதர்கள் தங்களுடைய சிந்தனை அடிப்படையில நபி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க, சிஃப்லனா ரப்பக், உங்களுடைய அல்லாஹ பற்றி நீங்க எங்களுக்கு விளக்கம் தாங்கன்னு சொல்லி அந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து கேட்கிறாங்க. இது சம்பந்தமாக ஹஜரத் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் அறிவிக்கிறாங்க, ஆமீர் இப்னு புஃபைல் அர்பத் இப்னு ரபியா என்ற ரெண்டு பேரு நபி அவர்கள்ட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க, இலாம தத்ஊனா, நீங்க எதன் பக்கம் எங்களை அழைக்கிறீங்க, உங்களுடைய அழைப்பு எது சம்பந்தமாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லல்லாஹ், நான் அல்லாஹின் பக்கம் அழைக்கிறேன். அப்ப கேட்டாங்க, உங்களுடைய அல்லாஹ பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க, எங்களோட சிலைகளை பார்த்தல சொன்னால் எங்களோட சிலைகள் மண்ணால செய்யப்பட்டிருக்குது, கல்லால செதுக்கப்பட்டிருக்குது, அதே போல வெள்ளியால தங்கத்தால செய்யப்பட்டிருக்குது. உங்கட அல்லாஹ் இறைவன் எப்படியானவன், அவன் எதால செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி கேட்டாங்க. அப்ப அதுக்கு பதிலாக அல்லாஹ் இந்த சூராவை இறக்கினான். அதே போல ஹுயை இப்னு அக்தப், காப் இப்னு அஷ்ரம் என்ற யூத தலைவர்கள் ரெண்டு பேரும் நபி அவர்கள்ட்ட வந்து இதே கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய பதிலாக இந்த சூராவை அல்லாஹ் இறக்கி வச்சான். இப்ப இந்த ரிவாயத்துல என்ன வந்திருக்குன்னு சொன்னால், நபி அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டவங்க யூதர்கள். பொதுவாக நபி அவர்கள் யூதர்களோட வாழ்ந்தது மதீனாவுடைய காலப்பிரிவுல, மக்காவுல யூதர்கள் கிடையாது, மக்காவுல யூதர்கள் இருக்க இல்லை. மக்காவுல இருந்தது முஷ்ரிக்கீன்களும் குறைசி காதிர்களும். மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலதான் நபி அவர்களுக்கு எதிரான கூட்டம் யூதர்களாக இருந்தாங்க. எனவே யூதர்கள் நபி அவர்களிடத்துல கேள்வி கேட்டதாக வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளும் மதீனாவுல நடந்த சம்பவங்கள் தான். எனவே இந்த சம்பவத்தில் இந்த ரிவாயத்தில் என்ன வருகிறது, யூதர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதிலாக நபி அவங்க இந்த சூராவை ஓதி காட்டினாங்க. எனவே ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த நிகழ்வை வச்சு பார்த்தால் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இது மதீனாவுல தான் இறங்கியது என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. என்றாலும் மக்காவில் இறங்கியது என்பதே சரியானது, இந்த சூரா மக்காவில தான் இறங்கியது, இதுதான் மிக சரியான பலமான கருத்து. காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவது ஏகத்துவத்தையும் இறையிய கோட்பாட்டையும் தெளிவுபடுத்தும் பெரும்பாலான வசனங்கள் மக்காவிலேயே இறக்கப்பட்டன. குர்ஆன்ல பலவிதமான ஆயத்துகள் இருக்குது. ஒன்று அகைதா என்று நாங்கள் சொல்வோம், இறையியல் கோட்பாடு, தெய்வீக கொள்கை, தெய்வீக கொள்கை, இதை பத்தி பேசக்கூடிய வசனங்கள், சுவர்க்கம் நரகத்தை பத்தி பேசக்கூடிய வசனங்கள், முன்னைய வரலாற்று நிகழ்ச்சிகளை பத்தி பேசக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய வசனங்கள், எதிர்கால நிகழ்வுகளை பேசக்கூடிய நிறைய வசனங்கள், அதே போல சட்டங்கள் பத்தி பேசக்கூடிய வசனங்கள், இப்படி பலவிதமான வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. அதுல ஒரு வகை தான் இஸ்லாத்துடைய கொள்கை என்ன, இஸ்லாத்துடைய தெய்வீக கொள்கை என்ன, இறையியல் கோட்பாடு என்ன என்பது சம்பந்தமான ஆயத்துகள். அல்லாஹ் என்றால் யாரு, அல்லாஹுடைய சிபாத்துகள் என்ன, அவனுடைய சக்திகள் என்ன, இதை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். பொதுவாக குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த அகீதாவை பற்றி பேசக்கூடிய, இறையிய கோட்பாடு சம்பந்தமாக பேசக்கூடிய 99 வீதமான வசனங்கள் மக்காவில தான் இறக்கப்பட்டது. ஏனென்றால் மக்காவில சட்டம் சம்பந்தமான ஆயத்துக்கள் இறக்கப்பட இல்லை, சட்டமெல்லாம் மதீனால இறங்கியது. எனவே பொதுவாக இந்த சூரத் இஹ்லாஸும் அகீதாவை பத்தி பேசுது, தெய்வீக கொள்கை பத்தி பேசுது, அல்லாஹுடைய சிபாத்துகளை பத்தி பேசுது. எனவே இது மக்காவில தான் இறங்கி இருக்கணும் என்றது இதன் மூலமாக எங்களுக்கு நிரூபணமாகுது. அடுத்ததாக அடுத்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டதே, யூதர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நபியாக கோதி காட்டினாங்க இந்த சூராவை பதிலாக. இதுக்குலமாக்கள் பதில் சொல்றாங்க, யூதர்கள் வந்து நபி அவர்களிடத்துல கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு பதிலாக நபியவங்க இந்த சூராவை ஓதி காட்டினங்க என்றதனால அந்த சூரா அப்பதான் இறங்கியது என்ற அர்த்தம் அல்ல. ஏற்கனவே மக்காவில இதே கேள்வி கேட்கப்பட்டது, மக்கால கேட்கப்பட்ட கேள்விக்கு அல்லாஹ் இந்த சூராவை பதிலாக இறக்கினான். இதே கேள்வி மதீனாவில கேட்கப்படக்கூடிய நேரத்தில் மக்காவில இறக்கப்பட்ட சூராவை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இறக்கி அந்த சூராவை நபியவங்க மதீனால கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக ஓதி காட்டினாங்களே ஒழிய அந்த சூரத் அப்பதான் இறங்கியது என்ற அர்த்தம் அல்ல. இந்த சூரா மேற்கூறப்பட்ட அதே கேள்வி மதீனாவில் கேட்கப்பட்ட போதும் இதே சூராவை ஓதி நபி அவர்கள் பதில் கூறினார்கள். இதன் அர்த்தம் அந்த சூரா அப்பொழுதுதான் இறங்கியது என்பதல்ல, ஏற்கனவே மக்கால இறங்கிய சூரா தான். மதீனாவிலே அதே கேள்வி கேட்கப்படுகிறது, அந்த கேள்வி எப்பவெல்லாம் கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சூரா தான் பதிலாக வரும். அதனுடைய அர்த்தம் அப்பதான் அந்த சூரா இறங்கியது என்பது அல்ல என்ற விஷயம் இதன் மூலமாக எங்களுக்கு தெளிவாகுது. அதே போல இந்த சூரா மக்காவில இறங்கியது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால், இந்த சூரா அல் குர்ஆனுடைய சூராக்களுடைய தொடர்ல எத்தனையாம் சூராவாக வருகிறது என்றால், இந்த சூரா அல் குர்ஆனின் 22 சூராவாக சூரத்து நாஸ் மற்றும் சூரத்து நஜ்ம் இந்த ரெண்டு சூராக்களுக்கும் இடையில ஆகிய இரு சூராக்களுக்கு மத்தியில் இறங்கியது. குர்ஆனுடைய 22 சூராவாகத்தான் இந்த சூரா மக்காவில இறங்கி இருக்குது. இது இந்த சூரா இறங்கிய இடம் காலப்பிரிவு, குர்ஆன்ல இந்த சூரா இருக்கக்கூடிய தொடர் இலக்கம், இது சம்பந்தமான தகவல்கள். அடுத்ததாக இந்த சூரா இறக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நாங்க ஏற்கனவே சென்ற வகுப்புலையும் பார்த்தோம், சபபு நுசூல் என்று நாங்கள் சொல்வோம். குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களும் அல்லாஹ் எங்களுக்கு அவன் புறத்திலே இருந்து வெறும் தகவல்களாக தந்ததல்ல, வெறும் மெசேஜாக வந்தது மட்டுமல்ல, சமூகத்தில் நடந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக சில வசனங்கள் இறங்குது, நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு பதிலாக சில சூராக்கள் சில ஆயத்துக்கள் இறங்குது. அதபோல இந்த சூரத்துல் இக்லாஸ் என்ற இந்த சூராவும் ஒரு காரண பின்னணியில தான் இறங்கி இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் இறையிய கோட்பாடு விடயத்தில் காணப்பட்ட குழப்பங்களுக்கு தெளிவாகவும் நபியவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த சூரா இறக்கப்பட்டது. அப்ப முன்னால வந்த ரெண்டு ரிவாயத்துமைகளுக்கு தெளிவாக காட்டுது, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மேலும் குறைசி காபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் நபியவர்கள்ட்ட வந்து அடிக்கடி மடக்கிறதுக்காக கேள்விகளை கேட்பாங்க. பெரும்பாலான கேள்விகள் அகீதா சம்பந்தமாக, அல்லாஹுவ பத்தி, கியாமத்தினால பத்தி, மூத்துக்கு பின்னால வாழ்க்கை ஒன்று இருக்குதா என்றதை பத்தி, அவருடைய வாழ்க்கையை பத்தி பெரும்பாலான கேள்வி கிடைக்கும். அப்ப இந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த சூராவை அல்லாஹ் இறக்கினான். அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில அகீதா விஷயத்தில தெய்வீக கொள்கை விஷயத்தில் இருந்த மக்களுக்கு மத்தியில காணப்பட்ட குழப்பங்கள் இவைகளுக்கு தெளிவாக இந்த சூராவை அல்லாஹ் இறக்கினான். ஒரு கடவுள் எப்படி இருக்கணும், எந்தெந்த தன்மைகள் கடவுளுக்கு இருக்கணும், எந்தெந்த தன்மைகள் உள்ளவன கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும் என்ற விஷயங்களை தெளிவாக்குறதுக்காக வேண்டி இந்த சூராவை அல்லாஹ் இறக்கினான். அன்றைய காலகட்டத்தில் இறையியலில் இணை வைத்தல், சிலை வணக்கம் என இரு கோட்பாடுகள் மிக பிரபலமாக இருந்தன. ஒன்று அஷ்ஷிர்க் என்று நாங்கள் சொல்வோம், அஷ்ஷிர்க் என்றால் இணை வைத்தல். அடுத்தது இபாதத்துல் அவுசான், இபாதத்துல் அஸ்னாம், சிலை வணக்கம். இந்த ரெண்டும் அந்த காலத்தில் நபியவங்க அனுப்பப்பட்ட மக்காவில பிரபலமாக இருந்த கொள்கை குழப்பம் தான் இந்த இணை வைத்தல் என்றதும் சிலை வணக்கம் என்றதும். ஏகத்துவத்தை வலியுறுத்தும் இந்த சூராவுக்குள் நுழைய முன்னால் அவ்விரு கோட்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வது பொருத்தமானதாகும். இந்த சூரத்துல் இக்லாஸுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சூரத்து தௌஹீத். சூரத்து தௌஹீத் என்று சொல்லுவாங்க. சூரத்து தௌஹீத் என்றால் அல்லாஹ் ஒருவன், ஏக இறை கொள்கை, ஏகத்துவம், இத வலியுறுத்தக்கூடிய சூரா. இந்த சூராவில ஏகத்துவத்தை அல்லாஹ் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எனவே ஏகத்துவத்துக்கு எதிரான வார்த்தை தான் இணை வைத்தல் என்றது. சிலை வணக்கம் என்றது ஏகத்துவத்துக்கு எதிரானது. எனவே ஏகத்துவத்தை நாங்க விளங்க முன்னால அந்த ஏகத்துவம் சிலை வணக்கத்துக்கு எதிராக இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இணை வைத்தலுக்கு எதிராக ஏகத்துவம் வலியுறுத்தப்படுகிறது என்றால், இந்த ஏகத்துவத்தை நாங்கள் சரியாக விளங்குறதுக்காக அந்த இணை வைத்தல் என்றால் என்ன, சிலை வணக்கம் என்றால் என்ன, இதை விளங்கிக் கொண்டதும் எங்களுக்கு பொருத்தமானது. அந்த வகையில இணை வைத்தல் என்பது ஷிர்க் என்றால் என்ன? இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு நிகராக அல்லது துணையாக இன்னொரு அல்லது பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவதாகும். இது குறைசி காபிர்களிடத்தில் இருந்த மோசமான ஒரு அகீதா. குறைசி காபிர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க. அந்த காலத்துல நபி அவர்களுடைய காலத்துல இருந்த குறைசி காபிர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அவங்களிடத்துல இருந்த பெரிய கொள்கை குழப்பம் என்னன்னு சொன்னால், அஷ்ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் மகா சக்தியாளன், உலகத்தை படைத்தவன் அவன் தான், ஆனால் அவனுக்கு உதவியாக அவனுக்கு துணையாக இந்த சிலைகளை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். மலைக்கு ஒரு கடவுள், வியாபாரத்துக்கு ஒரு கடவுள், குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், பிரயாணத்துக்கு ஒரு கடவுள்னு சொல்லி தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் கடவுள்களை வச்சு கொண்டாங்க. அவங்க காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க, உலகத்தை படைச்ச அந்த இறைவனுக்கு எங்களை எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறது கஷ்டம், ஒரே இறைவனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது, எனவே எங்களுடைய இந்த தேவைகளுக்காக இந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக தனித்தனி கடவுள்களை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். எதுக்கு? அந்த அல்லாஹுக்கு உதவியாக, அந்த அல்லாஹின் பக்கம் எங்களை நெருக்கிறதுக்காக இந்த சிலைகளை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இதான் அந்த குரேசி காபிர்களுடைய வாதமாக இருந்தது. இதுக்கு தான் அஷ்ருக் இணை வைத்தல் என்று நாங்கள் சொல்வோம். இந்த இணை வைத்தல் என்ற இந்த இந்த கொள்கையுடைய இந்த தியரியுடைய வரலாற்று பின்னணி என்ன? இந்த கோட்பாடு அல் வாஹிது லா யஃதுரு மின்ஹு இல்லல் வாஹித், அதாவது ஒரு பொருளில் இருந்து ஒரு சக்தி தான் வெளிப்பட முடியும், ஒரு பொருளில் இருந்து ஒரு சக்தி தான் அல்லது ஒரு தனித்துவமான சக்தி தான் வெளிப்பட முடியும் என்ற பண்டைய தத்துவத்தின் அடிப்படையில் தோன்றியதாகும். அந்த காலத்தில் ஆரம்ப கால மக்களிடத்துல பண்டைய மக்களிடத்துல இப்படி ஒரு கொள்கை ஒன்று இருந்தது, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பலவிதமான தன்மைகள் இருந்தாலும் அந்த பொருளுடைய தனித்தன்மை ஒன்றுதான், அந்த பொருளுடைய பிரத்யேகமான விசேஷமான தன்மை ஒன்றுதான், ஒரு சக்தி தான் அந்த பொருளிலிருந்து வெளிப்பட முடியும். உதாரணமாக நெருப்பு, நெருப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நெருப்பில இருந்து உஷ்ணம் சூடு வெளிப்படுகிறது, நெருப்பின் மூலமாக சூட்டை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம், அந்த நெருப்பில இருந்து குளிர எங்களால் பெற்றுக் கொள்ள முடியாது, குளிர் தேவை என்றால் தண்ணியை தேடி போகும். இந்த நெருப்பு என்ற இந்த சக்தியால எல்லாத்தையும் எங்களுக்கு சாதிக்க இயலாது, நெருப்பின் மூலமாக சூட்டை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம், எங்களுக்கு குளிர் தேவையாக இருந்தால் நாங்கள் இன்னொரு பொருளை நாடி செல்லணும். இப்படி உலகத்தில ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. எனவே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சொன்னாங்க, ஒரு பொருளில் இருந்து ஒரு சக்தி தான் வெளிப்பட முடியும், அதுக்கு உதாரணம் தான் நெருப்பு உஷ்ணத்தையும் நீர் குளிர்ச்சியையும் தருகின்றன. இதுபோல் ஒவ்வொரு தாவரத்திற்கும் மிருகத்திற்கும் சடப்பொருளுக்கும் தனித்தன்மைகள் இருக்கின்றன. ஒரு பொருளால எங்களுக்கு அந்த பொருளின் மூலம் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம், ஒரே சாமனால எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சாதிக்க இயலாது. உதாரணமாக பழங்களை எடுத்துக்கொண்டால் சில பழங்களின் மூலம் இனிப்பு சுவையை மட்டும்தான் எங்களால் பெற்றுக் கொள்ளலாம், அதே பழத்தில இருந்து எங்களுக்கு புளிச்சுவையை எடுக்க இயலாது. சில பழங்கள்ல இருந்து புளிச்சுவை கிடைக்கும், இனிப்பு கிடைக்காது, சிலத்துல இருந்து கசப்பு கிடைக்கும், இனிப்பு கிடைக்காது. அதே போல தாவரங்கள், அதே போல மிருகங்கள், சில மிருகங்கள் எங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு பாவிக்கலாம், சில மிருகங்களை காவல் காக்கிறதுக்கு பாவிக்கலாம், சில மிருகங்களை செல்ல பிராணியாக நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டி வரும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு சடப்பொருளுக்கும் ஒரு தனித்துவம், ஒரு தனித்துவமான சிஃபத்தொண்டு இருக்குது. அப்ப இதன் அடிப்படையில இதே பார்வையில இதே கோணத்துல அந்த கால மக்கள் அந்த பண்டைய மக்கள் இறைவனையும் இதே கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தார்கள். மனிதன் இதே கண்ணோட்டத்தில் இறைவனையும் பார்க்க ஆரம்பித்தான். எனவே ஒரு கடவுளிடம் தனித்துவமான ஒரே ஒரு சக்தி தான் இருக்க முடியும். எங்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தை தாரத்துக்காக வேண்டி ஒரு கடவுளை வச்சால் அந்த கடவுளின் மூலமாக குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல இயலாது. குடும்ப பிரச்சனைக்காக நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கடவுளால வியாபாரத்தில் லாபத்தை தர முடியாது, வெயிலை தர முடியாது, மழையை தர முடியாது, நோய் வந்தால் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தர முடியாது, அவைகளுக்கு தனித்தனி கடவுள் தேவை. இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கும் தனித்தனி கடவுள் தேவை என்ற முடிவுக்கு மனிதன் வந்தான். உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறத போல, ஒவ்வொரு சக்தி இருக்கிறத போல, ஒரு கடவுளுக்கும் ஒரு சக்தி தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு மனிதன் வந்தான். எனவே மற்ற சக்திக்காக இன்னொரு கடவுளையே நாட வேண்டும் என்றும், தனது ஒவ்வொரு காரியத்துக்கும் தனித்தனி கடவுள்களை உருவாக்கிக் கொள்ள ஆரம்பித்தான். இணை வைத்தல் உருவான வரலாற்று பின்னணி இதுதான். இப்படித்தான் இணை வைத்தல் என்றது மனிதர்களுக்கு மத்தியில ஊடுருவ ஆரம்பிக்குது. இது இணை வைத்தல் என்ற விஷயம் அஷ்ருக். அடுத்த இரண்டாவது விஷயம் அது சிலை வணக்கம் என்றது. சிலை வணக்கம் என்றது இது சிறுக்கோட சம்பந்தப்பட்டதுதான். இது சிறுக்குடைய அடுத்த கட்டம் தான் சிலை வணக்கம். மனிதனுடைய உள்ளத்தில் சிறுக்கு வந்ததன் பின்னாலே அது காலப்போக்கில சிலை வணக்கமாக மாற்றம் பெறுகிறது அல்லது சிலை வணக்கமாக வளருது. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. சிலை வணக்கம் என்பது இணை வைத்தலின் தொடர்ச்சியாகும். ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனி கடவுள்களை நாடிய மனிதன் அவைகளை மானசீகமாக வழிபடுவதில் பூரண திருப்தி காணவில்லை. ஆரம்பத்தில் மனிதர்கள் சிலைகளை வடிக்க இல்லை. வியாபாரத்துக்கு ஒரு கடவுள், அவங்க மானசீகமாக அந்த கடவுள் முன்னால இல்லை, அவங்களோட மனப்பிரமையால அவங்கள கற்பனையில ஒரு கடவுளை உருவாக்கி அதுக்கு வழிபட்டாங்க. மழை தேவையா அதுக்கென்று ஒரு தனி கடவுளை கற்பனையில உருவாக்கி மானசீகமாக வழிபட்டாங்க. காலப்போக்கில் என்ன நடக்குது என்றால் இந்த பார்வைக்கு தெரியாத அவங்களுடைய கற்பனையில மட்டும் இருக்கக்கூடிய கடவுளை வணங்குறதுல மனிதனுக்கு பூரணமான திருப்தி உண்டாக இல்லை. அதுக்கு பூஜை செய்ய முடியாது, அந்த கடவுளை கண்களால பார்க்க முடியாது, அதுக்கான ஊழியங்கள் சேவகங்கள் செய்ய முடியாது, வெளிப்பார்வையில கண்ணியப்படுத்த முடியாது. இப்படி மனிதனுக்கு திருப்தியின்மை உருவாகுது. எனவே மனிதன் அதுக்கு பின்னால யோசிக்கிறான், நாங்கள் கற்பனையில வச்சிருக்கக்கூடிய மானசீகமாக வணங்கக்கூடிய இந்த கடவுளுக்கு ஒவ்வொன்றுக்கு ஏற்றவாறு நாங்கள் உருவம் கொடுத்தால் நல்லா இருக்குமே. அப்ப இன்னும் பக்தியோட இன்னும் ஈடுபாட்டோட மன லயிப்போட அந்த வழிபாட்டில ஈடுபடலாம் என்ற அடிப்படையில அந்த கற்பனை கடவுள்களுக்கு மனிதன் உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் அடுத்த கட்டத்துக்கு மாறுது. சிலை வணக்கம் என்பது இணை வைத்தலின் தொடர்ச்சியாகும். ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனி கடவுள்களை நாடிய மனிதன் அவைகளை மானசீகமாக வழிபடுவதில் பூரண திருப்தி காணவில்லை. எனவே தனது உணர்வுக்கும் கற்பனைக்கும் ஏற்றவாறு அக்கடவுள்களை சிலைகளில் வடித்து வழிபட ஆரம்பித்தான். இதுதான் ஏற்கனவே கற்பனையில மட்டும் உணர்வுல மட்டும் இருந்த கடவுள்கள் அந்த தெய்வங்கள் சிலைகளின் வடிவத்தில வெளிப்பட ஆரம்பிக்குது. இதனை தொடர்ந்து இது வந்து சிலைகளுக்கு அவங்க கொடுத்த ஒரு ஸ்தானம், சிலைகள் எப்படி உருவானது என்றதுக்கான ஒரு வரலாற்று பின்னணி. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னோட சொன்னால், இந்த சிலைகளை வணங்கக்கூடிய அந்த மக்கள் ஆரம்பத்தில் தங்களுடைய தேவைகளுக்கு சிலைகளை வச்சுக்கொண்டாங்க. சிலைகளை ஏன் வச்சாங்க? அல்லாஹுக்கு எல்லாத்தையும் உலகத்தை படைச்சி பரிபாலிக்கக்கூடிய அந்த தனித்துவமான மகாசக்தியாளன், அவனால எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது, அவனுக்கு உதவியாக நாங்க இந்த சிலைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த சிலைகளை வணங்குறது இந்த சிலைகள் கடவுள்கள் இடத்தினால அல்ல, இந்த சிலைகள் எங்களை அல்லாஹின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்குது, இந்த சிலைகளின் ஊடாக நாங்க அல்லாஹை நெருங்குறோம் என்றுதான் குறைசி காபிர்களும் சொன்னாங்க. எங்கட வியாபார காரியத்துக்காக லாபத்துக்காக நாங்க இந்த சிலையை வணங்குறோம் என்றால் இதுதான் எங்கட முழு கடவுள்ன்றதல்ல, நாங்க இதுக்கு நாங்க வழிபாடு செய்யறதால நாங்க பூஜை செய்யறதால இந்த சிலை இந்த கடவுள் பெரிய கடவுளிடத்துல கேட்டு எங்களுக்கு லாபத்தை எடுத்து தருகிறது. இதுதான் இந்த குறைசி காபிர்களுடைய இந்த சிலை வணக்கத்துடைய தியரியாக இருந்தது. இப்படி அந்த மனிதன் தன்னுடைய தேவைகளுக்கு ஆரம்பத்தில் கடவுள்களை வச்சு கொண்டிருந்தான். அதுக்கு பின்னால இன்னும் காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மனிதன் ஆரம்பத்தில் கடவுள்களை எடுத்துக்கொண்டது தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கற்பனை கடவுள்கள். உதாரணமாக வியாபாரத்தில் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். எனவே லாபம் மட்டும்தான் கிடைக்கணும் என்றது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதை சாதிக்கிறதுக்காக ஒரு கடவுள் மனிதனுக்கு தேவைப்பட்டது. அதுக்கான ஒரு கடவுளை அவன் கற்பனையில உண்டாக்கி கொண்டான். அதே போல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையும் வரலாம், நிம்மதியாகவும் நீக்கலாம். நிம்மதி மட்டும்தான் வரணும், பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில எல்லாம் அந்த கடவுளிடத்தை நாங்க மன்றாடி நிம்மதியை கேட்கறதுக்காக கற்பனையில இன்னொரு கடவுளை வச்சு கொண்டாங்க. இப்படி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக கடவுள்களை மனிதன் அமைச்சு கொண்டான். இது காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு சமூகத்திலையும் வாழ்ந்த நல்ல மக்கள் நபிமார்கள் வந்தாங்க. சில சமூகங்களுக்கு நபிமார்கள் வந்தாங்க. சில சமூகங்கள்ல அவங்களை சீர்திருத்தம் செய்யறதுக்காக வேண்டிய சாலிஹீன்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள், இவங்களும் வாழ்ந்தாங்க. காலப்போக்கில் என்ன நடக்குது, அந்த நபிமார்கள் அந்த சமூகத்தில பெரிய சேவையை செஞ்சு அந்த சமூகத்தை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து, அல்லது அந்த வலிமார்கள் அந்த நல்லடியார்கள் அந்த சமூகத்தில பெரிய ஒரு புரட்சியை செஞ்சு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அந்த சமூகத்தை கொண்டு வருவாங்க. சமூகத்தில பெரிய மாற்றம். இப்ப இப்படி அந்த சமூகத்தில பெரிய வேலைகளை செஞ்ச அந்த நபிமார்களும் அந்த நல்லடியார்களும் மரணிச்சு போனதன் பின்னால அந்த சமூகத்துக்கு சரியான கவலை. என்னதான் இருந்தாலும் எங்கேயோ இருந்த எங்களை சமூகத்தை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க இந்த நபிமார்கள், இந்த நல்லடியார்கள். அவங்கள என்னதான் இருந்தாலும் எங்களால மறக்க இயலாது என்றதுக்காக வேண்டி அவங்கள வரைஞ்சி வச்சாங்க, அவங்கள உருவப்படங்களாக வரைஞ்சாங்க. இன்னும் சிலர் சிலைகளாக வடிச்சாங்க. வணங்குறதுக்காக இல்ல, வழிபாட்டுக்காக வேண்டி அல்ல, ஞாபகார்த்தமாக. ஞாபகார்த்த சிலைகள், சிலை வடிக்கிறது ஞாபகார்த்தத்துக்காக. அவங்க சிலைகளை வடிச்சு அந்த நபிமார்களை கண்ணியப்படுத்தணும், நல்லடியார்களை கண்ணியப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி சிலைகளை உருவாக்கினாங்க. இப்ப அந்த ஜெனரேஷன், அந்த காலப்பிரிவில வாழ்ந்த சமூகம், அவங்களுக்கு தெரியும் நாங்க இவங்களை சிலைகளாக வடிச்சது வணங்குறதுக்காக அல்ல, வழிபாட்டுக்கு அல்ல, பூஜைக்கு அல்ல, ஞாபகார்த்தத்துக்காக, கண்ணியத்துக்காக. இப்ப அடுத்த ஜெனரேஷன் வருகிறது. அவங்க என்ன, அவங்க இதை விட கொஞ்சம் கூடுதலாக இந்த சிலைகளை கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னொரு ஜெனரேஷன் போகுது. இப்படி காலம் போக போக என்ன நடக்கிறதால், இந்த கண்ணியத்துக்கு ஞாபகார்த்தத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிலைகள் பல தலைமுறைகள் தாண்டி போக போக என்ன நடக்குது, தெய்வீக தன்மை தானாக உருவாகுது. ஒவ்வொரு சமூகமும் அவங்கள கண்ணியப்படுத்தி சில ஆட்கள் அவங்களுக்கு பூஜை செஞ்சு, சில சமூகங்கள் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி, இப்படி பல வேலைகளை செஞ்சு கொண்டிருந்த அந்த காரணத்தினால காலப்போக்கில் என்ன நடக்குது, வணங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க, வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, தங்களுடைய தேவைகளை வந்து முறப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துல பிரச்சனையா நபியுடைய சிலை கிட்ட வருவாங்க, நல்லடியாருடைய சிலை கிட்ட வருவாங்க, துவா செய்வாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு வியாபாரத்தில் நஷ்டம், நீங்க தான் தீர்வு தரணும். இப்படி காலப்போக்கில் அவைகள் கடவுள்களாக மாறிட்டது. இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்தில் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும், அந்த சமூகங்கள் அவங்களுக்கு மத்தியில வாழ்ந்திருந்த நபிமார்கள் மரணித்ததன் பின்னால ஞாபகார்த்தமாக சிலைகளை உருவாக்கினாங்க, காலப்போக்குல அந்த சிலைகள் தெய்வீக தன்மையை பெற்று பின்னால வந்த சமூகத்தினருக்கு கடவுள்களாக மாறிவிட்டன, அத போன்ற ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க, என்னுடைய மரணத்துக்கு பின்னால என்னுடைய உருவம் வரையப்படவோ சிலையில வடிக்கப்படவோ கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டித்தாங்க. சஹாபாக்களும் அந்த காலத்துல ஒரு உருவப்படத்தை வரைஞ்சிருந்தால், ஒரு சிலையை வடிச்சிருந்தால் ஞாபகார்த்தத்துக்காக கண்ணியத்திற்காக இன்றைக்கு உலகத்துல வணங்கப்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத அடியோட ஒளித்து கட்டினாங்க. அப்ப சிலை வணக்கம் இப்படியும் உருவானது. ஒவ்வொரு சமூகத்தில இருந்த நல்ல மக்கள், உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய காலத்துல சூரத்து நூஹுல் அல்லாஹ் சொல்றான், அஞ்சு சிலைகளை மக்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த அஞ்சு சிலைகளும் ஏற்கனவே கடவுள்களாக இருந்தவைகள் அல்ல. அந்த சமூகத்துல வாழ்ந்த நல்ல மனிதர்கள், சமூகத்துக்கு சேவை செஞ்ச நல்ல மக்கள், அவங்கள சிலைகள்ல வதிச்சாங்க. காலப்போக்குல கடவுளாக மாறிட்டாங்க. காலப்போக்குல தெய்வீக தன்மை ஒவ்வொரு தலைமுறையான அந்த சிலைகளுக்கு உண்டாக்கப்பட்டது. இதுதான் சிலை வணக்கம் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஊடுருவதற்கு இன்னொரு காரணமாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு காலப்பிரிவிலும் வாழ்ந்த இறை தூதர்கள், பின்பு ஞானிகள் மற்றும் சீர்திருத்தவாதிகளையும் மனிதன் தனது கடவுள்களாக அடையாளப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். எப்படி அடையாளப்படுத்தினான்? ஞாபகார்த்தமாக உருவப்படம் வரைஞ்சாங்க, சிலைகளை வடிச்சாங்க, காலப்போக்கில கடவுள்களாக அவங்க தரம் உயர்ந்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இயற்கை சக்திகளையும் தான் விரும்பும் பயப்படும் அம்சங்களையும் கடவுள்களாக ஆக்கிக் கொண்டான். இப்படியாக கடவுள்களின் வட்டம் விரிவடைந்து கொண்டே சென்றது. மனிதன் எது கெடுத்தாலும் ஒரு கடவுளை முன்னால வைக்க ஆரம்பித்தான். உதாரணமாக வானத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது, மலைக்கு ஒரு கடவுள் இருக்குது, சூரியனுக்கு ஒரு கடவுள் இருக்குது, பூமிக்கு ஒரு கடவுள் இருக்குது, கடலுக்கு ஒரு கடவுள் இருக்குது, ஆத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது. இதுக்கு சரியான தமிழ் கதை புத்தகங்கள்ல தேவதை என்ற வார்த்தையை பாய்ப்பாங்க. நதியின் தேவதை, கடலின் தேவதை, வானத்தின் தேவதை. அந்த தேவதை என்ற வார்த்தையும் இந்த கடவுள் என்றதை குறிக்கக்கூடியதுதான். தேவதை என்ற வார்த்தையை மலக்குமார்களுக்கும் பாதிப்பாங்க. சில நேரங்கள் அதன் மூலமாக கடவுளையும் அவங்க சில நேரங்கள் அடையாளப்படுத்துவாங்க. சின்ன புள்ளைகள்ட சில சில கதை புஸ்தகத்துல வரும், ஒரு விறகு வியாபாரி விறகு பெற்ற நேரம் அவனுடைய கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துட்டது. அந்த நேரத்துல அந்த நதியுடைய தேவதை ஒரு தங்க கோடரியை எடுத்துக்கொண்டு வந்தார். அப்ப அந்த தேவதை என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த நதிக்கான ஒரு தனி கடவுள். இப்படி இயற்கையுடைய ஒவ்வொரு சக்திக்கும் மனிதன் தனித்தனி கடவுள்களை வச்சு, அந்த இயற்கை சக்தி எனக்கு பாதிப்பாக வந்துடக்கூடாது, எனக்கு லாபத்தை மட்டும்தான் தரணும், நான் விரும்பக்கூடிய நேரத்தில் எனக்கு மழை கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி மழைக்கின்ற ஒரு கடவுளை அவன் கற்பனையில உருவாக்கி அந்த கடவுளை வழிபட்டான். இப்ப விவசாயம் அறுவடை செய்யக்கூடிய காலம், மழை வந்தால் நஷ்டமாகிரும், எனவே வெயில் அடிக்கணும், சூரியன் உஷ்ணத்தோட இருக்கணும், சூரியனுக்கு ஒரு கடவுளை வச்சு அந்த கடவுளை வணங்கி வழிபட்டால் வெயில் மட்டும்தான் அடிக்கணும், மழை பெய்யக்கூடாது என்றதுக்காக வேண்டி. அதேபோல கடல் தொழில், மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள் கடல் தேவதை அல்லது கடல் கடவுள், அந்த கடலுக்கு ஒரு கடவுளை உருவாக்கி அந்த கடல் பிரயாணம் போக முன்னால அந்த கடவுளுக்கு குர்பான் கொடுத்து அதுக்கு வழிபட்டு அதுக்கு பின்னால கடல் பிரயாணத்தை ஆரம்பித்தான். அப்ப இயற்கையுடைய எந்த சக்தியும் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது என்றதுக்காக வேண்டி அதுக்கென்று ஒரு கடவுளை உருவாக்கி மனிதன் வழிபட ஆரம்பிச்சான். அதே போல சில தன்மைகள் இருக்குது மனிதன் விரும்பும் வெறுக்கும் எல்லாத்துக்கும் கடவுள். உதாரணமாக நிம்மதிக்கு ஒரு கடவுள், சந்தோஷத்துக்கு ஒரு கடவுள், கண்ணியத்துக்கு ஒரு கடவுள், பொருளாதார லாபத்துக்காக ஒரு கடவுள், இசைக்காக ஒரு கடவுள், இப்படி ஒவ்வொரு கடவுளை மனிதன் உருவாக்க ஆரம்பித்தான். கோபம் இதுக்கென்று ஒரு கடவுள் உண்டு, குரோதம் இதுக்கென்று ஒரு கடவுள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் மனிதன் கடவுள்களை உருவாக்கி கொண்டே இருந்தான். இந்தியா போன்ற நாடுகளில் இந்துக்கள்கிட்ட இந்த பழக்கம் அதிகமாக பார்க்கலாம். அப்ப அவங்க நடைமுறைக்கு மாற்றமாக ஒரு அற்புதத்தை யாராவது காட்டிட்டா வலமேக்கி ஒரு புள்ள இப்படிதான் நீக்கும், ஏழு வயசுல அல்லது ரெண்டு வயசு புள்ள பகவத்கீதைய பாடமாக்கிட்டான் என்று சொன்னால் உடனே கடவுளாக ஆக்கிடுவாங்க, உடனே கடவுளாக ஆக்கிடுவாங்க. ஒரு சேவல் முட்டை போட்டா சேவலையும் கடவுள் என்றுவாங்க. இந்த அளவுக்கு மூட கொள்கை இந்துக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. சில இடங்கள் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல சாப்பாடு வைப்பாங்க, அந்த சாப்பாட்டை தினமும் தேடி வந்து ஒரே ஒரு காக்கா சாப்பிடுது என்றால் அந்த காக்கை இடத்துல தெய்வீகத்தன்மை இருக்குது. எங்கட ஊட்ட எங்கட உணவை தேடி வருகிறது, அது அதுவும் ஒரு தெய்வம், அதுக்கும் வணக்கம் தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இந்த கடவுளுடைய மூட நம்பிக்கை இந்துக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இந்த சூரா பற்றிய மூணாவது விஷயம், இந்த சூராவுடைய சிறப்புகளும் இதனுடைய தனித்தன்மைகளும். இந்த சூரா பற்றி ஹதீஸ்கள் நிறைய சிறப்புகள் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. இந்த இடத்துல அஞ்சு விஷயங்கள் மட்டும் சுருக்கமாக எடுத்துலதப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த சூராவை விரும்பி அதனை அதிகமாக தொழுகையில் ஓதி வந்த சஹாபியை நபி அவர்கள் பாராட்டி வாழ்த்தும் தெரிவித்தார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு அன்சாரி சஹாபி மஸ்ஜிது குபா, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் குபா, அந்த மஸ்ஜிது குபாவில ஒரு அன்சாரி சஹாபி இமாமாக இருந்தாரு. அவர் எப்படி இமாம் செய்வார் என்றால், சத்தமாக ஓதக்கூடிய சத்தமாக ஓதக்கூடிய தொழுகைகள்ல சூரத்துல் ஃபாத்திஹாவ ஓதுவாரு. சூரத்துல் ஃபாத்திஹாவ ஓதினதன் பின்னால இன்னொரு சூரா ஓதுறது சுன்னத்தானது. இந்த சஹாபி என்ன செய்வார் என்றால், முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவ ஓதுவாரு, அதுக்கு அடுத்ததாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி அதுக்கு பின்னால இன்னொரு சூரா ஓதுவாரு. ரெண்டாம் ரகாத்துல ஃபாத்திஹாவ ஓதுவாரு, அதுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி அதுக்கு பின்னால வேறொரு சூரா. ஒவ்வொரு தொழுகையிலையும் இப்படித்தான் இந்த சஹாபி ஓதுவாரு. அப்ப பின்னால தொழுத சஹாபாக்களுக்கு ஒரு சலசலப்பு வருகிறது, ஏன் இப்படி இந்த தொழுகையில ஓதணும், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும் என்றால் அந்த சூரா மட்டும் ஓதேலும், இல்லாட்டி அடுத்த சூரா மட்டும் ஓத வேண்டியது தானே, ரெண்டு சூறாவை ஏன் ஒரே தொழுகையில் ஓதணும், இது தேவையில்லாத வேலை தானே என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வருகிறது. அந்த விஷயம் நபி அவர்களிடத்தில் முறப்பாடு செய்யப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சஹாபாக்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இமாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் விஷயம், நீங்க ஏன் இப்படி அடுத்த சூராவோட குல் ஹுவல்லாஹு அஹத் நீங்க ஏன் சேர்த்து ஓதுறீங்க, காரணம் என்ன? அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இந்த சூரா எனக்கு சரியான விருப்பம், காரணம் என்னண்டா, அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அல்லாஹுடைய சக்திகள் இந்த சூறாவில சொல்லப்படுகிறது, எனவே இந்த சூரா எனக்கு மிக மிக விருப்பமான ஒரு சூறான்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக்க இய்யாஹா அத்கலகல் ஜன்னா, இந்த சூறாவை நீங்க விரும்புறீங்களா, இந்த சூறாவை நீங்க விரும்பிய ஒரே காரணத்தினால் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு நன்மாராயம் சொன்னாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் கியாமுல் லைல், அதாவது தஹஜ்ஜத்துடைய தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நீளமான சூராக்கள் ஓதி தொழணும். ஆனால் ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, கியாமுல் லைல் அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூரத்து இக்லாஸ திரும்ப திரும்ப அதை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கிறார், திரும்ப திரும்ப அதை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்ப இப்படி கியாமுல்லைல் தொழுகையில ஒரு ஆள் ஓதிக்கொண்டிருக்கிறத இன்னொரு சஹாபி கேட்டுட்டாரு, இன்னொரு சஹாபி கேட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில அந்த சஹாபி கேட்ட சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன பெரிய சூரா ஓதி தொழ வேண்டியதுதானே, பாடம் இல்லாட்டி ஒரு தடவை ஓதிட்டு தொழுகையை முடிக்க வேண்டியதானே, இதென்ன ஒரே ரகத்துல திரும்ப திரும்ப இதே சூரா மட்டும் ஓதிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த விஷயத்தை அந்த சூராவை சாதாரணமாக நினைச்சு நபி அவர்களிடத்துல ஒரு சஹாபி மீது முறப்பாடு செஞ்சாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக, இன்னஹா லதா அதிலு ஸுலுஸல் குர்ஆன், இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இது சாதாரண சூரா அல்ல, குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே மூணு தடவை இந்த சூராவை தொடர்ந்து ஓதினால் ஒரு குர்ஆன முழுக்க ஓதின நன்மை எழுதப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுதான் இரண்டாவது, இந்த சூரா குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு நிகரானது. இந்த ஹதீஸும் புகாரியில வரக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, இந்த சூராவை 10 முறை ஓதுபவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை அமைக்கிறான். இந்த சூரத்துல் இக்லாஸ தொடர்ந்து யாராவது 10 தடவை ஓதினால், அந்த 10 தடவை ஓதிய காரணத்தினால் அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க மிச்சமா ஓதினால் ஒரு நாளைக்கு 100 தடவை 200 தடவை ஓதினால் எங்களுக்கு 200 மாளிகை கிடைக்குமா? அதை கூட ஓடினால் மாளிகைகள் எங்களுக்கு அதிகமா கிடைக்குமா சொல்லி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்சரு வ அதியப், நீங்க அல்லாஹ்வுடைய சக்தியில நீங்க சந்தேகப்படவானம், நீங்க 200 தடவை அல்ல 2000 தடவை ஓதினாலும் ஒவ்வொரு 10 10 ஒவ்வொரு மாளிகை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தான். அல்லாஹிடத்துல இடமும் இருக்குது மாளிகையும் இருக்குது, நீங்க தாராளமாக ஓதுங்க, அல்லாஹ் தாராளமாக தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க. அதே போல இதனை இந்த சூராவை 50 தடவை ஓதுவதனால் 50 வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இமாம் அபு யாலா அல் மௌசிலி தன்னுடைய முஸ்னதுல இந்த ஹதீஸ பதிவு செஞ்சிருக்காங்க. வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, நிபந்தனை என்ன தெரியுமா? அவர் மீது கடன் இருக்க கூடாது. ஏனென்றால் நாங்க கடன் எடுக்கிறதே கடன் என்றது, இது யத்அல்லகு பிஹுகூகில் இபாத், அடியார்களுடைய கடமையோட சம்பந்தப்பட்டது. நாங்க ஒரு ஆளுகிட்ட கடன் எடுத்திருக்கிறோம் 1000 ரூபா, அந்த கடனை கொடுக்காம நாங்க 100 உம்ரா செஞ்சிக்கலாம், மௌத்து வரைக்கும் விடுபடாம தஹஜ்ஜத் தொழுதிக்கலாம், பெரிய வணக்கவாளி இபாதத்தாளியாக ஆகிக்கலாம், நாங்க மௌத்தாகிற நேரத்தில் அந்த 1000 ரூபா கடனை கொடுக்காம நாங்க மௌத்தாகிட்டால் கயாமத்துடைய நாளையில குற்றவாளி கூண்டுதலா நாங்க நிறுத்தப்படுவோம், அல்லாஹ் எங்களை பிடிப்பான். அந்த 1000 ரூபாவுடைய கடனை கயாமத்துடைய நாள்ல அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நாங்க அடைக்க வேண்டி வரும். அங்க 1000 ரூபாவா கொடுக்கலாது, அதுக்கு பெருமதியான அமல் எங்ககிட்ட இருந்து எடுத்து அடுத்தவருக்கு கொடுக்கப்படும். எனவே கடன் என்ற பாவத்தை தவிர அடுத்த பாவங்கள் மன்னிக்கப்படும். 50 வருடங்களுடைய பாவங்கள் சொன்னால் கடனை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தாராங்க. அதே போல 5வது ஒரு ஹதீஸ் வருகிறது, வீட்டில் நுழையும் போது இதனை ஓதினால் அவ்வீட்டை விட்டும் வறுமை விரட்டப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சூரத்துல் இஹ்லாஸ் இந்த சூராவை நாங்கள் ஓதிக்கொண்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் அந்த வீட்டை விட்டும் வறுமை அகற்றப்படும் என்றும் ஹதீஸ்ல வருகிறது. இமாம் தபரானி அவங்க இந்த ஹதீஸ தன்னுடைய அல் முஜம் அல் கபீர் என்ற கிதாபுல பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது இந்த சூரத்துல் இஹ்லாஸ் சம்பந்தமான ஆரம்ப அடிப்படை தகவல்கள். அடுத்து சூராவுக்குள்ள நாங்கள் நுழைகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹின் திருப்பெயரால் ஓதுகிறேன். முதலாவது ஆயத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே, அவனுக்கு இணை கிடையாது, அவனுக்கு துணை கிடையாது, அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து ஆட்சி செய்யறாங்க என்பதும் கிடையாது. இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் இஸ்லாத்தின் மைய கருவான ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறான். இவ்விஷயத்திலேயே ஏனைய அனைத்து மதங்களுடனும் மார்க்கங்களுடனும் இஸ்லாம் முரண்பட்டு நிற்கிறது. இந்த ஏகத்துவம் என்ற ஒரே விஷயத்துலதான் ஏனைய எல்லா மார்க்கங்கள் மதங்கள் சிந்தனைகள் கோட்பாடுகள் எல்லாத்தவிட்டும் இஸ்லாம் வேறுபட்டு நிற்குது. எந்த மதத்தை மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ள சிறுக்கு இருக்குது, ஏகத்துவம் அங்க கிடையாது. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல கூட இந்த சிறுக்கு இருக்கு. ஏகத்துவம் தூய்மையாக அவங்க கிட்ட கிடையாது. இஸ்லாம் தான் அதை ஆணித்தரமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். மேலும் அவன் தனித்தவன், துணையற்றவன், அமைச்சர்களோ ஆலோசகர்களோ உதவியாளர்களோ அற்றவன் என்பதனை இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது. என்ன சொன்னால், குறைசி காபிர்கள் அந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, நாங்க இந்த சிலைகள் ஏன் தெரியுமா வணங்குறோம், இந்த சிலைகளுக்கு நாங்க வணக்கம் தெரிவிக்கிறோம், நாங்க பூஜை செய்யறோம், இந்த சிலைகளுக்காக நாங்க மிருகங்களை அறுத்து குர்பான் செய்யறோம். காரணம் என்ன, சிலைகள் எங்கட கடவுள்கள் இடத்தினால அல்ல, இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த சிலைகள் தான் அல்லாஹின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்குது, இந்த சிலைகள் இடைத்தரகர்கள், இந்த சிலைகளை கொஞ்சம் நாங்க பிடிச்சு கொண்டா இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ் கிட்ட கூட்டிக்கொண்டு போய் தரும், எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றுதான் அந்த குறைசி காபிர்கள் காரணம் சொன்னாங்க. ஆனால் இஸ்லாம் இதை வன்மையாக இந்த சூராவில கண்டிக்குது, அது ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் தனித்தவன், அவன் ஒருவன், அவனுக்கு நிகர் கிடையாது, துணை கிடையாது, எந்த உதவியும் கிடையாது, அவன் தனித்து நின்று ஆட்சி புரியக்கூடியவன் என்ற இந்த ஆயத்து சொல்லுது. இரண்டாவது, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். ஸமத் என்றால் தேவையற்றவன், அடியார்கள் தான் அல்லாஹ்விடத்தில் தேவை காண்கிறார்கள். அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையற்றவன், படைப்பினங்கள் பொதுவாக உணவு, உடை, குடும்பம், துணை என ஏனையவற்றின் பக்கம் தேவை காண்கின்றன என்பது நிதர்சன உண்மையாகும். உலகத்தில எந்த படைப்பு எவ்வளவு பெரிய பல்வானாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கலாம், மனிதனுக்கு இன்னொன்றிட உதவி தேவை, இன்னொன்றின் பக்கம் தேவை காணக்கூடியவனாகத்தான் இருப்பான். அவனுக்கு உணவு தேவை, மனிதனுக்கு தண்ணி தேவை, குடும்பம் தேவை, துணை தேவை, இப்படி ஏதோ ஒரு வகையில இன்னொரு பக்கம் தேவைப்படக்கூடியவனாகத்தான் மனிதன் இருப்பான். அது மட்டுமல்லாது படைப்பினங்களே அல்லாஹின் பக்கம் தேவை காண்கின்றன என்பதனை இவ்வசனம் உறுதிப்படுத்துகிறது. உலகத்தில எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பு தான் அல்லாஹின் பக்கம் தேவை காணதே ஒழிய அல்லாஹ் படைப்பினங்கள் பக்கம் தேவை காணக்கூடியவனும் அல்ல, வேற எந்த தேவையும் காணக்கூடியவன் அல்ல என்றதை இந்த ஆயத்தங்களுக்கு உறுதியாக சொல்லுது. மேலும் சமத் என்ற இந்த வார்த்தை அறிவு, ஆற்றல், ஆட்சி, அதிகாரம், நீதி, நேர்மை, கண்ணியம், கம்பீரம் என அனைத்திலும் பரிபூரணத்துவம் பெற்றவன் என்பதனையும் குறிக்கிறது. அல்லாஹு சமத் என்றால் இந்த எல்லா சிறப்பம்சங்களையும் பரிபூரணத்துவம் பெற்றவன், தனித்துவமானவன் என்றதையும் இந்த சமத் என்ற வார்த்தை குறிக்கிறது. எனவே இந்த சமத் என்ற வார்த்தை வேற யாருக்கும் பாவிக்க இயலாது. எனவே இவ்வார்த்தையின் மூலம் அல்லாஹை தவிர வேறு யாரையும் குறிப்பிடவோ விளிக்கவோ முடியாது. சமத் அல்லாஹ் மட்டும்தான், தேவையற்றவன் சமத் என்று சொல்லி அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு விளிக்கலாம். அடுத்தது, லம் யலிது வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவன் அல்லாஹ் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. இந்த இடத்துல லம் யலிது வலம் யூலத் ரெண்டு வசனங்கள் வந்திருக்குது. சில உலமாக்கள் இந்த ஒரே ஆயத்தை ரெண்டு ஆயத்தாகவும் சொல்றாங்க. லம் யலித் என்றது ஒரு ஆயத், வலம் யூலத் என்றது இன்னொரு ஆயத். அந்த வகையில சூரத்துல் இக்லாஸ் ஐந்து வசனங்களை கொண்டது என்ற ஒரு கருத்தும் இருக்குது. அப்படியல்ல, இந்த லம் யலித் வலம் யூலத் என்று முழுக்க ஒரே ஆயத்து தான் என்ற கருத்தும் இருக்குது. அந்த வகையில சூரத்துல் இக்லாஸ் நாலு ஆயத்துக்களை கொண்டது. குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், நாலு ஆயத்துகள். இன்னும் சில ஆட்கள் லம் எழுதுல ஒன்று முடிஞ்சு வலம் யூலத் இன்னொரு ஆயத்தின்னு சொல்லி அஞ்சு ஆயத்தாகவும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த லம் எழுது வலம் யூலத் இங்க ரெண்டு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்று லம் எழுத், அல்லாஹ் எவரையும் பெற்றெடுக்கவில்லை. வலம் யூலத் என்றால் இந்த அல்லாஹ் எவரின் மூலமாகவும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்று ரெண்டு விஷயம் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தில பெற்றெடுக்கவில்லை என்பது முதலிலும், பிறக்கவில்லை என்பது அதற்கடுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாசக அமைப்பு ஒழுங்கற்றதாக தென்படுகிறது. கொஞ்சம் நுணுக்கமாக ஆழமாக பார்த்தா எங்களுக்கு விளங்கும். முதலாவது என்ன வந்திருக்குது, லம் எலித், அல்லாஹ் பெறவில்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அதுக்கு பின்னால வலம் யூலத், அல்லாஹ் யாரினாலும் பெற்றெடுக்கப்படவில்லை என்று வந்திருக்குது. அப்ப இந்த வாசக அமைப்பு ஒழுங்கு முறை இல்லாத மாதிரி எங்களுக்கு விளங்குது. ஏனென்றால், ஏனெனில் பிறந்ததன் பின்னரே பெற்றெடுக்க முடியும், உருவானதன் பின்னரே உருவாக்க முடியும். எனவே இவ்வசனம் அவன் எவராலும் பெறப்படவில்லை, எவரையும் பெறவும் இல்லை என்று வருவதுதான் பொருத்தமானது என்று ஒரு கேள்வி எழுகிறது. எனவே வலம் யூலத், அல்லாஹ் பிறக்கவில்லை, வேறு எவராலும் பெற்றெடுக்கப்படவில்லை என்றதை சொல்லி அதுக்கு பின்னால வலம் எலித், அவன் அதுக்கு பின்னால யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்றுதான் வருவோம். முதலாவது உலகத்துல பிறக்கணும், பிறந்ததன் பின்னாலதான் பெற்றெடுக்கலாம். எனவே இந்த வசனம் ஒழுங்கு முறையோட தர்தீபாக சொல்லப்பட்டதாக இருந்தால், முதலாவது அல்லாஹ் பிறக்கவில்லை பெற்றெடுக்கவும் இல்லை என்றுதான் வந்திக்கணும். லம் யூலத் வலம் யூலத் வலம் எலித் என்றுதான் வந்திக்கணும். ஆனா குர்ஆன் மாறி வருகிறது, அல்லாஹ் பிறவும் இல்லை பிறக்கவும் இல்லை என்று வருகிறது. இதுக்கு உரிய பதில் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஏன் இப்படி சொல்ல காரணம், இந்த ஒழுங்குமுறைக்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், இவ்வசனம் இறங்கிய காலப்பிரிவில் அல்லாஹுக்கு பெண்மக்களும் குமாரர்களும் இருக்கின்றனர் என்ற கருத்தே மக்கள் மத்தியில் பிரபலம் பெற்றிருந்தது. குறைசி காபிர்கள், யூதர்கள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாரும் அல்லாஹுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்லாஹுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க என்ற கருத்தை வாதிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனவே அந்த சமூகத்தில் அன்றைக்கு பிரபலமாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த இந்த கருத்தை முதலாவது முறியடிக்கணும் என்றதுக்காக வேண்டித்தான், முதலாவது நாங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய நேரத்தில், இப்ப பொதுவா கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப ரீசெண்டா என்ன பிரச்சனை சமூகத்தில் இருக்குதோ அதுக்கு தீர்வை சொல்லிட்டு தான் எதிர்கால பிரச்சனைக்கு தீர்வை சொல்லணும். இப்ப சமூகத்துல என்ன பிரச்சனை இப்ப நடந்து கொண்டு இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான் எதிர்கால பிரச்சனையை தீர்க்க நாங்க உட்படணும். இதுதான் முறை. அந்த வகையில அல்லாஹ் இப்படி சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், அந்த காலத்துல அசைதாவுடைய விஷயத்துல தெய்வீக கொள்கை விஷயத்துல இருந்த பெரிய குழப்பம் என்னன்னு சொன்னால், குறைசி காபிர்கள் வாதிட்டாங்க அல்லாஹுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, யூதர்கள் சொன்னாங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய குமாரன், கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க ஈசா அல்லாஹுடைய குமாரன், எனவே அல்லாஹ் பெற்றெடுத்திருக்கிறான் என்ற வாதத்தை முன்வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனவே குர்ஆனுடைய முதல் கடமை என்னன்னு சொன்னால், இப்ப தற்போதைய இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும், இந்த பிரச்சனைகளை முறியடிக்கணும். என்னதுக்காக வேண்டித்தான் லம் எலித் என்ற வார்த்தையை முதலாவது சொல்லி அதுக்கு பின்னால வலம் யூலத், அல்லாஹ் பிறக்கவும் இல்லை என்றது அடுத்ததாக குர்ஆன் சொன்னது. இது குர்ஆனுடைய நுணுக்கமான அணுகுமுறைகள்ல ஒன்று. இதுக்கு உலூமுல் குர்ஆனுடைய பாடத்துல அல் முகத்தம் வல் முஅக்கர் என்று சொல்லுவாங்க. இது பொதுவாக ஓதக்கூடிய மாணவிகளுக்கு இந்த விஷயம் விளங்கும். அதாவது குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்குது, அது இப்படி ஒழுங்கு முறை மீறி சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது சொல்லப்பட வேண்டியது பின்னாலையும், பின்னால வர வேண்டியது முன்னாலையும் இடம் மாற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்படியான வசனங்களை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கலைதான் இல்முல் முகத்தமி வல் முஅக்கர் ஃபி ஆயாத்தில் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய கலை. இதுவும் குர்ஆன்ல மிக முக்கியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. அதுல ஒரு வசனம் தான் இந்த வலம் எலித் வலம் யூலத் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத். அல்லாஹ் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் பிறக்கவும் இல்லை, வேறொருவனால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்தும் இந்த அல் முகத்தம் வல் முஹக்கர் என்ற வகையில உள்ளடங்கக்கூடியது. அப்ப இப்படி அல்லாஹ் ஏன் சொன்னான் என்ற காரணத்தை தான் நாங்க இந்த நேரத்தில் இப்ப நாங்க பார்த்திக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் எவரையும் பெறவில்லை என்ற வாசகத்தின் மூலம் இறையிய கோட்பாட்டில் வலிதவரை போன மூன்று கூட்டத்தினரை அல்லாஹ் மிக கடுமையாக தாடுகிறான். முதலாவது யாரு? குறைசி காபிர்கள், மக்காவில இருந்த காபிர்கள், இணை வைப்பாளர்கள், மலக்குமார்கள், அல்லாஹின் பெண் மக்கள் என்றும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். நபியே, அவர்களிடம் கேளும், உம் இறைவனுக்கு பெண் மக்களையும் அவர்களுக்கு ஆண் மக்களையுமா கற்பனை செய்கிறார்கள் என்று, அல்லது நாம் மலக்குகளை பெண்களாக படைத்தோம், அதற்கு அவர்கள் சாட்சிகளா? அறிந்து கொள்க, நிச்சயமாக இவர்கள் தங்கள் கற்பனையில் தான் கூறுகின்றனர். அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே என்று குறைசி காபிர்களுடைய அந்த கருத்துக்களை அல்லாஹ் குர்ஆன்ல மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறான். அதே போல யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மகன் என்றும் வாதிட்டார்கள். யூதர்கள் நபி உஸைரை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். வக்காலத்தில் யஹூது உஸைருன் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ன தௌராத்தை பாடமாக்குறது சரியான கஷ்டம். புக்தனஸருடைய ஆட்சி காலத்துல பைத்துல் மக்தஸ்ல இருந்த யூதர்களுடைய அந்த தௌராத் என்ற வேதம் அடியோட எரிக்கப்பட்டது. பைத்துல் மக்தஸ் அதுவும் தரமட்டமாக்கப்பட்டு அதுல இருந்த தௌராத்துடைய அந்த ஏடுகளும் நெருப்புல எரிஞ்சு போனது. இதுக்கு பின்னால யூதர்களுக்கு தௌராத் இல்ல. உடனே உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனநத்தின் மூலமாக, ஞாபகத்தின் மூலமாக மறுபடி தௌராத்தை திரும்ப எழுதி கொடுத்தாங்க. அப்ப யூதர்களுடைய வரலாற்றுல தௌராத்தை மனநம் செஞ்ச ஒரே ஆள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான், வேற யாருக்கும் அது மனநமாக இருக்க இல்லை. எனவே யூதர்கள் பார்த்தாங்க, இந்த அல்லாஹுடைய வேதத்தை யாராலையும் பாடமிட முடியாத ஒரு வேதத்தை இவர் பாடமிட்டு இருக்கிறார்கள் சொன்னால் இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் ஒரு தேவகுமாரன், அல்லாஹுடைய மகன் என்று யூதர்கள் கருத ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இதை மறுக்கிறான். வக்காலத்தில் யஹூது உஸைருன் இப்னுல்லாஹ், ஆனால் அவர் சாதாரண மனிதன் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நிரூபிக்கிறான். அதே போல கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் மகன் என்றும் பாதித்தனர். இது குர்ஆன்ல வருகிறது. கிறிஸ்தவர்கள் ஈசா மசீஹை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றே ஆகும். இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்போரின் கூற்றுக்கு இவர்கள் ஒத்து போகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ், இது வேறொரு ஆயத், நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் காபிர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு நாயன் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹுடைய குமாரன் மகன் என்று சொன்ன கருத்தை வேற ஆயத்துக்களையும் அல்லாஹ் மறுக்கிறான். இந்த சூரத்து இஹ்லாஸ்லையும் அல்லாஹ் அந்த விஷயத்தை முற்றாக மறுத்து இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலும் அல்லாஹ் யாரின் மூலமும் பெறப்படவில்லை என்பதன் மூலம் கிறிஸ்தவர்களின் திரித்துவ கொள்கையை முறியடிக்கிறான். இதுக்கு அரபுல சொல்லுவாங்க அகீதத்து தஸ்லீம், அகீதத்து தஸ்லீம். இது கிறிஸ்தவர்களுடைய இன்றைய கொள்கை இதுதான். இதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி என்று சொல்லுவாங்க, அதாவது மூன்று கடவுள் என்ற அந்த கிறிஸ்தவர்களுடைய கொள்கை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் அறிமுகப்படுத்திய கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்தில் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மதம் என்ன சொன்னால் அது ஜோன் போல் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த ஒரு குழப்பவாதியால உருவாக்கப்பட்டது. இது ஒரு நீண்ட வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ராயலிகளுடைய கடைசி நபியாக அனுப்பப்பட்டவங்க. பனு இஸ்ராயல்கள் இவர்களுக்கு மத்தியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. தன்னுடைய 12 சீடர்களை பல நாடுகளுக்கு அனுப்பினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த யூதர்களால ரோமானியர்களால அவங்க விரட்டி கொண்டதுக்காக முயற்சி செஞ்சாங்க, ஆனா அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திட்டான். இது நடந்த சம்பவம். பெரும்பாலும் இந்த சம்பவங்களை நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நபி என்று ஏற்றுக்கொண்ட ஆட்கள் இவங்கள் எல்லாம் தேடி தேடி ரோமானியர்களால ரோமர்களால யூதர்களால கொல்லப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட அல் ஹவாரியூன் அவர்களுடைய தோழர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகப்படுறாங்க. இப்படி கிறிஸ்தவர்களை பெரிய அமைப்புல கஷ்டப்படுத்திய ஒரு ஆள் தான் ஷால் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன். இவன் ஒரு யூதன், இவன் ஒரு யூதன், ஷால் என்று சொல்லப்படக்கூடியவன். இப்ப இவனும் பெரிய கொடுமைகளை கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களுக்கு செஞ்சு கொண்டிருந்தான். அதுக்கு பின்னால என்ன நடக்குதென்றால், இவன் ஒரு செய்திய சொன்னான், நான் கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்துறதுக்காக ஜெருசலம் பலஸ்தீன்ல இருந்து டமஸ்கஸ் திமஸ்குக்கு நான் போய் கொண்டிருந்தேன், வழியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எனக்கு முன்னால வந்தாங்க, வானத்தில இருந்து இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏ மகனே நீ என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறாய், என்னுடைய தோழர்களை ஏன் சிரமப்படுத்துகிறாய் என்று என்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டாங்க. நான் கேட்டேன் நீங்க யாரு, அப்ப அவர் சொன்னாரு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் எனக்கு சொன்னாரு, நான் தான் ஜீசஸ், நான் தான் நீ எதிர்க்கக்கூடிய உன்னால பெரும் சிரமங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடிய தோழர்களுடைய தலைவன் நான் தான், நான் தான் ஈசா என்று எனக்கு சொன்னாரு. நீ என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று எனக்கு தாவத்து கொடுத்தாரு, நான் உடனே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த ஷோல் என்று சொல்லப்படக்கூடிய யூதன், அதுக்கு பின்னால போல் என்று சொல்லி PAUL போல் என்று சொல்லி தன்னுடைய பெயரை மாத்திக்கொண்டார். அப்ப இதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்னால், உண்மையில இவன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. இவன் பார்த்தான், நாங்க எவ்வளவுதான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை நாங்க செஞ்சாலும் இவங்களோட நம்பிக்கையை அசைக்க இயலாது, எனவே இந்த கிறிஸ்தவங்களுக்கு எதிராக நான் என்ன செய்யணும், சிந்தனா ரீதியான படையெடுப்பு அல்ல வஸ்புல் ஃபிக்ரி, நானும் கிறிஸ்தவன் மாதிரி மாறி அவங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் மாதிரி நடிச்சு அவங்களோட மார்க்கத்தை குழப்பணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மார்க்கத்துக்கு மாற்றமான புதிய சித்தாந்தங்கள் புதிய கொள்கைகள் இவைகளை கொண்டு வந்து அவங்க மார்க்கத்தை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவன் மாதிரி மதம் மாறியவன் தான், நடிப்பு போட்டவன் தான் இந்த சோல் போல் என்று சொல்லப்படக்கூடியவன். இவனால கொண்டு வரப்பட்ட கொள்கை தான் இந்த அகீதத்து தஸ்லீம் திரித்துவ கொள்கை என்று சொல்லப்படக்கூடியது. இந்த கொள்கையோட அடிப்படை என்னன்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, ஒன்று பிதா பரிசுத்த ஆவி குமாரன். பிதா என்றால் ஏழு வானங்களுக்கு மேலால இருக்கக்கூடிய உண்மையான கடவுள், உண்மையான இறைவன். அந்த இறைவனுக்கிட்ட இருந்து புறாவுடைய வடிவத்தில பரிசுத்தமான ஆவி உலகத்துக்கு இறங்கி வந்தது. அந்த மூணாவது குமாரன் அந்த இறைவனுக்கு பிறந்தவன் தான், அந்த இறைவனுக்கு பிறந்ததுதான் அவனுடைய குமாரன், அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்படி மூணு பகுதிகளாக கிறிஸ்தவர்கள் கடவுளை வச்சுக்கிறாங்க, சொல்றாங்க இந்த மூணும் தனித்தனி கடவுள், பிதாவும் தனிக்கடவுள், பரிசுத்த ஆவியும் தனிக்கடவுள், குமாரனும் தனிக்கடவுள். ஆனால் மூன்றும் வேறு வேறானது அல்ல, மூன்றும் ஒன்றுதான். இது பெரியொரு குழப்பம். இதுக்கு சொல்லுவாங்க தௌஹீதுன் ஃபி தஸ்லீஸ் தஸ்லீஸுன் ஃபி தௌஹீத். அவங்க மூணு தனித்தனி கடவுள் என்றும் சொல்றாங்க, மூணும் ஒன்று என்றும் சொல்றாங்க. இப்படி ஒரு முரண்பட்ட கருத்து தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இந்த இறையியல் கொள்கையில தெய்வீக கொள்கையில இருக்குது. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இந்த கொள்கைய உருவாக்கியது வந்து முதலாவது அறிமுகம் செஞ்சவன் வந்து இந்த ஷோல் என்று சொல்லப்படக்கூடிய மதம் மாறிய அந்த போல் என்பவராலதான் இந்த கருத்து உருவாக்கப்படுகிறது. இன்னொரு கருத்தை அவன் கொண்டு வந்தான், என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில அல்லாஹ் மனிதனை படைச்ச நேரம் மனிதன் பெரியொரு பாவம் செஞ்சிட்டான். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக அந்த பழத்தை சாப்பிட்டு சொர்க்கத்தில இருந்து உலகத்துக்கு எரியப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த பாவத்துடைய பிரதிபலனாக உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவியாகத்தான் பிறக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் உலகத்துல பாவியாக பிறக்கிறான், அடிப்படை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக. எனவே அல்லாஹ் என்ன யோசிச்சான்னு சொன்னால், இந்த பாவ கரைய நீக்கணுமாக இருந்தால் என்னுடைய மகன் பலியிடப்படுவனும், என்னுடைய மகன் பலியிடப்படுவனும். எனவே நான் தன்னுடைய மகனாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். அவங்க யூதர்களால சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாங்க, அவங்களோட கருத்துப்படி சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாங்க. எனவே தேவ குமாரன் கொல்லப்படுகிறான். அந்த அவங்க பலியிடப்பட்டதன் மூலமாக மனித வர்க்கத்துடைய அந்த பாவக்கரை கழுவப்பட்டது. தேவ குமாரனுடைய இரத்தத்தின் மூலம் மனித குலத்துடைய பாவக்கரை கழுவப்பட்டது என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, இந்த கொள்கை உருவானதும் இந்த கோல் என்று சொல்லப்படக்கூடிய அவளின் மூலமாகத்தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை விட்டு மறைஞ்சி கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 35-40 காலப்பிரிவில் தான் இந்த கொள்கை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஊடுருவ ஆரம்பிக்குது. இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் கிடையாது, அவங்களுக்கு இறக்கப்பட்ட இஞ்சியிலும் கிடையாது. அந்த பவுல் என்றவனால உருவாக்கப்பட்ட கொள்கைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்துடைய தெய்வீக கொள்கையாக இருக்குது. அவங்க இஞ்சியில் என்று சொல்லப்படக்கூடிய, இஞ்சியில் என்று அவங்க சொல்லக்கூடிய அந்த வேதமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்கிய வேதம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த 4 மாணவர்களால எழுதப்பட்ட யோவான், மத்தேயு, லூகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலைவர்களால எழுதப்பட்ட நூக்கள் தான் இஞ்சியில் என்ற பெயரில இன்றைக்கும் இருக்குது. அப்ப கிறிஸ்தவர்களுடைய கொள்கை இதுதான். கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்னுல்லாஹ், அல்லாஹுக்கு பிறந்தவர்கள், அல்லாஹுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இதுவும் அல்லாஹ் முறியடிக்கக்கூடிய ஒரு கருத்து. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய தெய்வீக கொள்கை. இந்த திரித்துவ கொள்கை என்பது இந்த கிறிஸ்தவர்கள் இந்த போல் எங்கிருந்து எடுத்தார்கள் சொன்னால், இந்து மதத்தில இருந்து எடுத்தார். இந்து மதத்துடைய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்து மதத்தில 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடிக்கணக்கில் இந்துக்களுக்கு கடவுள்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கடவுள்களை வச்சு கொண்டிருந்தாங்க. வரலாற்றுல காலப்போக்கில் என்ன நடக்குது என்றால், கிறிஸ்தவர்களுடைய மத தலைவர்கள் பாக்குறாங்க, கடவுள்கள் எங்களுக்கு இப்ப மிச்சமாகிட்டாங்க, கடவுள்களை நாங்க இப்ப வரையறுக்கணும், இந்த கடவுள்களை நாங்க மட்டுப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி ஒரு முடிவுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எங்கட பிரதானமான கடவுள் 3 தான். 3க்குள்ள கடவுள்கள் அவங்க மட்டுப்படுத்தினாங்க. அதில் 1 பிரம்மன், பிரம்மா அனு சொல்லுவாங்க. பிரம்மன், பிரம்மன் வந்து உலகத்தை படைத்தவன், அவன் தான் உலகத்தை படைத்தவன். அடுத்தது உலகத்தை பாதுகாக்கக்கூடியவன், இவன் விஷ்ணு. 3வது உலகத்தை அழிப்பவன், இவன் தான் சிவன். இந்த பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்ற 3 தெய்வங்கள் தான் பிரதானமானது. இந்த 3 வெவ்வேறான தனிக்கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுளுடைய 3 வெளிப்பாடுகள், ஒரே கடவுளுடைய 3 சக்திகள் என்று இந்துக்கள் சொல்றாங்க. இந்துக்களுடைய இதே திரித்துவ கொள்கையை தான் போல் என்று சொல்லக்கூடியவன் அவன் அந்த கருத்தை தான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நுழைவிச்சான். அப்ப இந்துக்களுடைய தெய்வீக அந்த கொள்கையிலையும் இப்படி பெரிய குழப்பம் இருக்குது. இந்துக்கள் பொதுவாக ஏற்கனவே பாடத்துடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்துக்கள்கிட்ட கடவுள் இருக்குது. இசைக்கு வேற இந்துக்களுக்கு கடவுள் இருக்குது, அதே போல கல்வி கடவுள், பொருளாதார கடவுள், வியாபார கடவுள், குடும்ப கடவுள், இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடவுள்கள் இருக்கிறாங்க. இது வந்து இந்துக்களுடைய கடவுள் கொள்கையும் இப்படித்தான். பௌத்த மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பௌத்த மதத்திலையும் கடவுள் கொள்கை என்பது தெளிவானது ஒன்றல்ல. புத்தருடைய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இவர் ஒரு அரசனாக இருந்தவர். இந்தியாவுடைய வடப்பகுதியில ஒரு ஊருல ஒரு கண்ணியமான ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர், அந்த ஊருடைய தலைவராக இருந்த மனிதனுக்கு பிறந்தவர் இந்த புத்தர். இவருடைய பேர் வந்து சித்தார். இவருக்கும் இவர் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னால இவருக்கு ராகுல் என்ற ஆம்பளப்புள்ள கிடைச்சதன் பின்னால கூட இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து, உலகத்துடைய ஆடம்பரம் இந்த வாழ்க்கையை வெறுத்து, பச்சற்ற வாழ்க்கை என்ற உலக பற்றின்மை இதை தேடி காட்டுக்கு போறாரு. ஞானம் கிடைக்கணும், இந்த உலக வாழ்க்கையில யதார்த்தம் என்ன, சிறுள் கவும், இந்த உலகத்துடைய யதார்த்தம் என்ன, இதை தேடி ஞானத்தை தேடி காட்டுக்கு போறாரு. இவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய வீடு யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல தன்னுடைய ஆபரணங்களோட அவரு தன்னுடைய குதிரையில காட்டுல போறாரு. காட்டுல அப்படியே கடிவாளத்தை கையில் விட்டுட்டாரு. அந்த அந்த மிருகம், அந்த குதிரை இரவு முழுக்க நடந்து விடிகிற நேரத்துல தன்னுடைய நாட்டுடைய எல்லை பொறுத்திருக்கிறாரு. அதுக்கு பின்னால தன்னுடைய ஆபரணங்கள், தன்னுடைய உடுப்பு, அழகு அலங்காரம் எல்லாத்தையும் கலட்டி அந்த ஒட்ட இந்த மிருகத்துக்கு மேல, குதிரைக்கு மேல வச்சு அந்த குதிரை அப்படியே திருப்பி அனுப்பிட்டாரு தன்னுடைய வீட்டுக்கு. அதுக்கு பின்னால இவர் 7 வருஷங்கள் அயராத உழைப்பு, உடம்ப கஷ்டப்படுத்தி சாப்பாடு இல்லாம, அதே போல உடுப்பும் இலைகளை தலைகளை வச்சு மறைச்சி கொண்டாரு. அதே போல முள்ளுகளுக்கு மத்தியில வெயில்ல மலையில நனைஞ்சி பெரும் கஷ்டப்பட்டாரு. எதுக்கு? ஞானத்தை அடையணும், உலக யதார்த்தத்தை புரியணும் என்றதான் அவருடைய நோக்கம், ஞானியாக மாறணும். அத இப்படி அவர் கஷ்டப்பட்டு 7 வருஷமாகவும் எந்த பிரதிபலனும் கிடைக்கவில்லை. அப்ப இந்த 7 வருஷங்களுக்கு ஒரு சில மாணவர்களும் அவர்கிட்ட வந்தாங்க, அவங்களோட சேர்ந்தும் கஷ்டப்பட்டாரு, ஆனால் எந்த மாற்றத்தையும் தன்னுடைய உள்ளத்திலேயோ உணர்வுலையோ காண இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு முடிவுக்கு வந்தாரு, இந்த வாழ்க்கை சரிப்பட்டு வராது, திரும்ப என்னுடைய வீட்டுக்கே போய் தருவோம் என்று சொல்லி வீட்டுக்கு அவரு திரும்பி வராரு. திரும்பி வரக்கூடிய வழியில என்ன நடக்குது என்றால், ஒரு மரத்தடியில, சரியான பசி ஆகிக்குது, சாப்பிடறதுக்காகவே ஒரு மரத்தடியில கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு. அந்த மரத்தடியில உட்கார்ந்திருந்த நேரத்துலதான் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அந்த நேரத்துலதான் ஒரு உணர்வு, ஒரு மாற்றம் உள்ளத்துல வருகிறது என்ற தவறு நிதர்சனமாக உணர்ந்து கொள்றாரு. உலக வாழ்க்கையில யதார்த்தம் என்ன அப்படி என்ற ஞானம் அவருக்கு விளங்க ஆரம்பிக்குது. அப்ப அவர் இருந்த மரம், அந்த அந்த மரம் தான் அரச மரம், புத்த போதி மரம் என்று சொல்லுவாங்க. அந்த மரத்தடியில உட்கார்ந்த நேரம் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. அதனால புத்தர்கள் இன்றைக்கும் அந்த மரத்தையும் வணங்குவாங்க, அந்த புத்தரையும் வணங்குவாங்க. அப்ப இந்த ஞானம் கிடைச்சதன் பின்னால அவர் தன்னுடைய இந்த போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவருடைய போதனைகளை நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னால், இந்த உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுதான், இந்து மதத்துடைய ஒரு தொடருதான் பௌத்த மதம் என்றது. ரெண்டு மதங்களுக்கு மத்தியில பெரிய வித்தியாசம் கிடையாது. தெய்வீக கொள்கை, சட்டதிட்டங்கள் அப்படி என்று ஒன்றும் பெரிசாக இந்த ரெண்டு மதத்திலையும் கிடையாது. இந்த ரெண்டு மதத்திலையும் இருக்கக்கூடிய பிரதானமான 3 அத்தைதா, 3 கொள்கை, 3 தியரிஸ் என்னென்னு சொன்னால், முதலாவது சொல்லுவாங்க கர்மம். முதலாவது கர்மம் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நற்கர்மம் அல்லது தீய கர்மம், நல்ல அமல் அல்லது மோசமான அமல், மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்குமான கூலி உலகத்திலேயே அவன் அனுபவிச்சிருவான். உலகத்தில் தான தர்மம் செய்யறான், அடுத்தவங்களோட நல்லா நடக்கிறான்னு சொன்னால் அதனுடைய லாபம் உலகத்திலே அவனுக்கு கிடைக்கும். அவன் மோசமாக நடந்தால், அடுத்தவங்களை துன்புறுத்தினால், பாவியாக நடந்தால், அதுக்கான பிரதிபலனும் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு கர்மம் என்று சொல்லுவாங்க, அல் ஜஸா, உலகத்திலே கூலி கிடைக்கும். இந்த கொள்கைய இந்து மதமும் சொல்லுது, பௌத்த மதமும் சொல்லுது. இரண்டாவது கொள்கை ரெண்டு மதத்துடைய சொன்னால், அகைதது தனாசுஹ் அல்லது தனா சுகுல் அர்வா, ஜென்மம், ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில நல்லவனாக வாழ்ந்தால் அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில இன்னொரு நல்லொரு வாழ்க்கை கிடைக்கும். இப்படி இந்த ஜென்ம வாழ்க்கைய அவங்க நம்பக்கூடியவங்க. உயிர்கள் மாறுது அல்லது அவதாரம் மனிதன் எடுக்கிறது. இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில இதைவிட நல்லொரு மனிதனாக அவன் அவதாரம் எடுப்பான், அவன் அவதாரம் எடுப்பான். இதுக்குதான் அவதாரம் என்று சொல்லுவாங்க. அப்ப இப்படியான கொள்கை இந்துக்கள்டையும் இருக்குது, பௌத்தர்கள்டையும் இருக்குது. அப்ப மூணாவது பிரதானமான அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு சில நற்பண்புகள், யாருக்கும் தீங்கில்லாம நாங்களும் எங்களுடைய பாடும் என்று சொல்லி யாருக்கும் தீங்கில்லாம வாழக்கூடிய வாழ்க்கை, உலக பற்றின்மை, உலகத்துடைய ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாம உலக பற்றில்லாம வாழ்றது. அப்ப அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய மார்க்கமே இதுதான். பெரிசாக வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள் அப்படி என்று ஒன்றுமே கிடையாது. அப்ப பௌத்தரனாக புத்தரனாக எடுத்து பார்த்தேன்னு சொன்னாலும், அவரும் தெய்வீக கொள்கை சம்பந்தமாக தெளிவான எந்த கருத்தும் சொல்ல இல்லை என்றது மட்டுமல்ல, அவரு தெய்வீக கொள்கையை எதிர்க்கக்கூடியவராக இருந்தாரு. உண்மையில தெளிவாக சொல்றதாக இருந்தால், புத்தர் ஒரு நாஸ்திகர், அவரு இறைவனை மறுக்கக்கூடியவர், இறைவனை பத்தி பேசுறதையே விரும்பாதவர். ஒரு நாள் தர ஒரு சீடர் வந்து கேட்கிறாரு, இறைவனை பத்தி என்ன சொல்றீங்க, பேசாம இருந்தாரு. இறைவன் இல்லையா, பேசாம இருந்தாரு. தெளிவான ஒரு பதில சொல்லுங்க சொன்னார். இந்த இறைவன் இறைவன் சொல்லி பேசி மக்கள் வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உலகத்தில நாங்க அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம வாழணும், அதுதான் வாழ்க்கை என்று பதில் சொல்றாரு. அப்ப கடைசி வரைக்கும் இறைவனை பத்தி எந்த தெளிவான கருத்தையும் அவர் முன்வைக்க இல்லை. இறைவன் இருக்கிறான் என்றத மறுக்கக்கூடியவராக இருந்தாரு, அதை பத்தி பேசுறதையே பிற்போக்காக நினைச்சாரு. அதை விட மேலாக தான் இறைவன் என்றும் அவர் சொல்ல இல்லை. என்ன வணங்குங்க, நான் ஒரு கடவுள் என்று சொல்லவும் இல்லை, இறைவன் இருக்கிறான் என்றத அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்ப அவர் ஒரு நாஸ்திகராகத்தான் இந்த உலகத்தில் இருந்தாரு. அவருடைய மறைவுக்கு பின்னால, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு நல்ல மனிதர், ஒரு சமூக புரட்சியாளர், ஒரு சமூக சேவகர் மறைஞ்சதன் பின்னால அவருடைய சில தெய்வீக தன்மை பெறுகிறது என்றதை போல, இவருடைய மறைவுக்கு பின்னால இவருடைய சீடர்கள் இவரை கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சாங்க, இவரை வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில தான் இன்று வரைக்கும் அது அந்த கோட்பாடு அது ஒரு மதமாக ஒரு மார்க்கமாக மாறி இன்று வரைக்கும் அந்த மக்களால வணங்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. இதுதான் அந்த மதத்துடைய கொள்கையும் இதுதான். எனவே எந்த மதத்திலையும் இந்த இறையியல் கோட்பாடு, தெய்வீக தன்மை, தெய்வீக கொள்கை சம்பந்தமாக பரிபூரணமான தெளிவு எந்த மதத்திலையும் கிடையாது. கிறிஸ்தவ மதத்தில அந்த மதத்திலையும் குழப்பம் இருக்கு, இணை வைத்தல் இருக்குது. அந்த கிறிஸ்தவ மதம் இஞ்சியில் என்ற வேதம் இறக்கப்பட்ட மதம், ஒரு நபி இறக்கப்பட்ட மதம், அல்லாஹினால இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றாலும் காலப்போக்குல அது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மதம் அதனுடைய கோட்பாடுகள் திரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹுடைய மகன் என்று இந்து வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யூதர்கள் எடுத்துக்கொண்டால் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹுடைய குமாரன் என்று சொல்றாங்க, அங்கேயும் ஷிர்க்கு வந்திருக்குது. அதுக்கடுத்ததாக இந்த ரெண்டு மதமும் தான் மினல் அதியான் சமாவியா, இன்றைக்கு உலகத்தில உள்ள அல் அதியான சமாவியா, விண்ணுலகத்தில இருந்து அதாவது அல்லாஹுவினால அறிமுகப்படுத்தப்பட்ட மூன்றே மூன்று மார்க்கங்கள் உலகத்தில இருக்குது. ஒன்று யூதம், அடுத்தது கிறிஸ்தவம், அடுத்தது இஸ்லாம். இதுலையும் இந்த யூதம் கிறிஸ்தவம் இந்த ரெண்டும் அவன் அந்த மதத்தில தோன்றிய தலைவர்களால மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மட்டும்தான் குர்ஆனோட ஹதீஸோட தெளிவான கொள்கையோட இன்று வரைக்கும் நிலைத்திருக்குது. இதுக்கு அடுத்துள்ள ஏனைய மதங்கள், ஏனைய மார்க்கங்கள் ஒவ்வொரு காலத்தில இருந்த நல்லவர்களால உருவாக்கப்பட்டவைகள். உதாரணமா பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால், அந்த அந்த தலைவரால அவருக்கு பின்னால மதமாக மாறுது. அவருடைய ஒரு சில போதனைகள், ஒரு சில வழிகாட்டுதல்கள், உலகத்துல பற்றில்லாம வாழணும், அடுத்தவங்களுக்கு தீங்கில்லாம வாழணும், சகிப்புத்தன்மையோட வாழணும் என்று சொல்லக்கூடிய இந்த போதனைகள், இந்த போதனைகளை முன்னால வச்சு அவரை கடவுளாக்கி ஒரு தனி மார்க்கமாக பின்னால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா தெளிவான தூய்மையான தெய்வீக கொள்கை, இறையியல் கோட்பாடு அந்த மதத்திலையும் கிடையாது. அப்ப இந்த ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாலையும் நீண்ட வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை எங்களுக்கு படித்தாலும் தெளிவாக விளங்குது. அந்த மதங்கள் மனிதர்களால உருவாக்கப்பட்டவைகள், மனிதர்கள் தான் காலப்போக்கில் கடவுள்களாக மாறி இருக்கிறாங்க, அல்லது கற்பனையால உருவாக்கப்பட்ட கடவுள்கள் என்பது தெளிவாக விளங்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்துக்களும் பௌத்தர்களும் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து தான் அவதாரம் என்ற கருத்தை சொல்றாங்க. சில நேரம் சொல்லுவாங்க ராமர், ராமனை எடுத்துக்கொண்டால் இந்த ராமர் வந்து இவர் வந்து கடவுள், இவர் வந்து இறைவன், ராமராக மனித உருவெடுத்து உலகத்திலே அவதரித்தார், எனவே அவர் ஒரு தெய்வ அவதாரம், உலகத்தில மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. புத்தர் எடுத்துக்கொண்டால், புத்தர் எடுத்துக்கொண்டால் இவரும் ஒரு கடவுள் தான், மனிதராக உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்தார், மனித அவதாரம் எடுத்து கடவுள் உலகத்திலே நடமாடினார் எடுத்து சொல்றாங்க. இப்படியும் ஒரு கருத்து அவங்களுக்கு மத்தியில பிரபலமாக இருக்குது. இந்த அவதாரம் என்ற விஷயத்தை தான் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா அகீதத்துல் ஹுலூலி வல் இத்திஹாத். இது இஸ்லாத்துல குஃப்ராக வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த அகீதத்துல் ஹுலூலி வல் இத்திஹாத், அதாவது அவதாரம் இந்த கொள்கையும். இது இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த அகீதத்துல் ஹுலூலி வல் இத்திஹாத், அத்வைதம் என்று சொல்லுவாங்க. அதாவது அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், காண்பதெல்லாம் கடவுள், எல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய கொள்கை. எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான், எல்லாம் இறைவன் தான், நானும் இறைவன், நீயும் இறைவன், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கொள்கை. இது இந்துக்களுக்கிட்ட இருந்து முஸ்லீம்களுக்குள்ள நுழைஞ்ச ஒரு கொள்கை. இந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஆட்களும் முஸ்லீம்களுக்குள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுதான் அகீதா சம்பந்தமாக அந்த காலத்தில் இருந்த கொள்கைகள். இதுக்கு பதிலாகத்தான் லம் எளிது வலம் யூலத் என்ற இந்த ஒரே சின்ன வசனத்தில முழு கொள்கைகளையும் அல்லாஹ் முறியடிச்சுகிறான். அடுத்ததாக வலம் யூலத் என்ற இன்னொரு வார்த்தை இருக்குது. அல்லாஹ் யாரின் மூலமும் பெறப்படவில்லை என்பதன் மூலம் கிறிஸ்தவர்களின் திருத்துவ கொள்கையை முறியடிக்கிறான். இது முதலாவது விஷயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர் அல்லர், மாறாக அல்லாஹுதான் ஈசாவாக அவதாரம் எடுத்து பிறந்திருக்கிறார் என்பது கிறிஸ்தவர்களின் வாதமாகும். எனவே வலம் யூலத், அல்லாஹ் எவராலும் பெற்றெடுக்கப்படவில்லை என்ற வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக வேறொரு ஆளுக்கு பிறந்திருந்தால் அது கடவுளாக ஆகவே முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றான். என்ற அல்லாஹ் வேறொரு ஆளுக்கு பிறந்தவன் அல்ல என்று அந்த கருத்தையும் அல்லாஹ் முறியடிக்கிறான். கடைசியாக வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ்வை பற்றி மனிதனின் சிந்தனையில் தோன்றும் அனைத்து விதமான கற்பனைகளுக்கும் யூகங்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்ற உண்மையை விளக்குகிறான். அல்லாஹ் இப்படிப்பானோ, அல்லாஹ் இந்த தோற்றத்தில் இருப்பானோ என்று மனிதனுடைய கற்பனைக்கு சிந்தனைக்கு தோன்றக்கூடிய எந்த அமைப்பிலும் அல்லாஹ் இல்லை, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல் யாரும் எதுவும் கிடையாது என்றைதான் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக அவனுக்கு ஒப்பாக எவரும் இல்லை, அவனை போன்ற எப்பொருளும் இல்லை, அவன் தான் யாவற்றையும் செவியேற்பவன் பார்ப்பவன். வேறொரு ஆயத்தில் வருகிறது. இன்னொரு ஆயத்தில் ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள், அல்லாஹ் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த தோற்றம் இருக்கலாம், இந்த உருவத்தோடு இருக்கலாம் என்று உதாரணங்கள் கூறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்தான் யாவற்றையும் நன்கு அறிபவன், ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களால உங்களோட சிந்தனையால அல்லாஹவ பரிபூரணமாக விளங்க முடியாது, அவன் ஒருவன், அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவனை போன்று யாரும் கிடையாது, ஏக இறைவன் என்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டு நீங்க அவனுக்கு வணங்கி வழிபடுங்க, இதுக்கு மேல அவனை பத்தி சிந்திக்க போகாதீங்க. மேலும் அவர்களுக்கு முன்னிருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் நன்கறிவான், ஆனால் அவர்கள் அதை தங்கள் கல்வி அறிவு கொண்டு சூழ்ந்தறிய மாட்டார்கள். படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கறிவான், அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலம் அல்லாஹ்வ பரிபூரணமாக அவருடைய சிபாத்துகளை உங்களால விளங்க முடியாது. அல்லாஹ்வ சுருக்கமாகத்தான் விளங்கலாம். அவன் தனித்தவன், தேவையற்றவன், இணைத்துணை அற்றவன், யாருடைய உதவியின் பக்கமும் தேவை காணாதவன், அவனை போன்று எதுவும் கிடையாது. இப்படித்தான் நம்பணுமே ஒழிய அல்லாஹுடைய உருவம் எப்படி, தோற்றம் எப்படி, சிபாத்துகள் எப்படி, எப்படி என்ற அந்த கைஃபியத் அல்லாஹுடைய விஷயத்தில் எங்களுக்கு கேட்க முடியாத ஒரு கேள்வி. எப்படி இருப்பான் என்ற கேள்வி அல்லாஹுடைய விஷயத்துல எங்களுக்கு பதில் காண முடியாத ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். எனவே இஸ்லாமியங்களை தடுக்கவே அல்லாஹ பத்தி நீங்க விளங்கணும், அவனை போன்று எதுவும் கிடையாது, அவ்வளவு விளங்கினால் போதும். எப்படி என்ற கேள்விக்கு எங்களோட மார்க்கம் எங்களுக்கு பதில் தரவும் இல்லை, பதில தேட வானம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து கேக்குறாங்க. அப்ப இந்த சூரத்துல் இஹ்லாஸ், இதுதான் சூரத்துல் இஹ்லாஸ், நான்கு வசனங்களை கொண்ட ஆயத். இந்த நான்கு வசனத்திலையும் அல்லாஹ் யாரு, அவனுடைய சிஃபத் என்ன என்ற மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை சுருக்கமான நான்கு வசனங்கள் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்துட்டான். இதுதான் அல்லாஹ். அப்ப உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்துல நான் கடவுள் என்று வாதித்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நானும் இறைவன், நானும் ஒரு அவதாரம், நானும் இறைவன் தான் மனிதனாக உருவெடுத்திருக்கிறேன் என்று உலக வரலாற்றுல நிறைய பேர் தோன்றிக்கிறாங்க. விசேஷமாக இந்தியாவில இந்து மதத்துல நிறைய பேரு நானும் ஒரு கடவுள் சொல்லி வாதிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் உலகத்துல நானும் இறைவன், நானும் கடவுள் என்ற வாதத்தை முன்வைக்கிறாங்களோ, அவங்களுடைய வாதம் உண்மையா பொய்யாண்டு பாக்கிறதுக்கான அளவுகோல் தான் இந்த நாலு ஆயத்துகளும். இந்த நாலு ஆயத்துகளும் ஒவ்வொரு அளவுகோல்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், தேவையற்றவன் பார்க்கணும், அவருக்கு தேவைகள் இருக்குதா, உங்களுக்கு சாப்பாடு தேவையா, தேவை என்றால் நீங்க கடவுளாகி கேளாது, உங்களுக்கு உடுப்பு தேவையா, உடுப்பு தேவை என்றால் நீங்க கடவுளாகி கேளாது, குடும்பம் தேவையா, குடும்பம் தேவையாக இருந்தால் நீங்க கடவுளாகி கேளாது, உங்களோட வாப்பா யாரு, நான் இன்னாருடைய மகன், நீங்க யாருக்காவது பிறந்திருந்தால் நீங்க கடவுளாக இருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் எப்படியானவன், வலம் யூலன், யாராலும் பிறப்படாதவன். அதே போல உங்களுக்கு புள்ளி அறிவிக்கிறாங்களா என்றால் உங்ககிட்ட இருந்து பிறந்திருக்குது. அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, வலம் எலித், நீங்க யார போல, நீங்க அவரை போலயா, வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ் யாருக்கும் நிகரானவன் அல்ல. உங்களை போல 600 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, இதே உருவத்துல, இதே முகத்தோடு, இதே மூக்கோட கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் இவைகளுக்கு மாற்றமானவர். அப்ப இந்த நான்கு வசனங்களும் ஒரு அல்லாஹ் என்று வாதிடக்கூடிய ஒரு அல்லது ஒரு கடவுள், உண்மையான கடவுள் தானா என்று சோதிக்கிறதுக்கான அளவுகோல்கள் தான் இந்த நான்கு வசனங்களும். அந்த அளவுக்கு தெளிவாக இஸ்லாம் இந்த தெய்வீக கொள்கையை பற்றி எங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் தந்திருக்கு. அப்ப இந்த சூரத் இஹ்லாஸ்ல யாரெல்லாம் உலகத்துல நானும் அல்லாஹ் என்று வாதிட்டாங்களோ அவங்க அனைவருக்குமான ரத்து பதில் வாதங்களுக்கான முறியடிப்பு இந்த சூறாவில இருக்குது. வரலாற்றுல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உதாரணமாக மஹ்மூன் ரஷீதுடைய காலத்துல ஒரு ஆள் வந்தார், மஹ்மூன் ரஷீத் அப்பாசிய கலீஃபா, இவருடைய காலத்துல ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நான் தான் அல்லாஹ், நான் இறைவன், அல்லாஹ் வந்திருக்கிறேன் உனக்கு முன்னால, அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். மஹ்மூன் சொன்னாரு, என்னடா குழப்பம், இது நேத்து தான் ஒத்தம் வந்துட்டு போனா நான் நபி என்று சொன்னான், இன்றைக்கு நீ வந்து அல்லாஹ் என்று சொல்றாயே, இப்படி நாளைக்கு நான் ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து சொல்லுவாரு, நான் ஜிப்ரீல் என்று சொல்லி இப்படி குழப்பமாகிரும். நீ அல்லாஹ் என்று சொல்றாய், நேற்று தான் ஒரு மனிதன் வந்து நான் நபி என்று வாதம் செய்தான், வாதிட்டான், அவனுக்கு நான் குடித்த பதில் என்ன தெரியுமா, வாளை எடுத்து ரெண்டாக வெட்டி போட்டேன், கழுத்து கீழே பறந்துட்டது, நபி என்று சொன்னான், நான் வெட்டி போட்டேன் அவனை, அதே பதில் தான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பயமுறுத்தினான். உடனே அவன் சொன்னான், அல்லாஹ் என்று வாதித்தவன், மன்னரே நீங்கள் செய்த வேலை மிகச் சரியானது, ஏனென்றால் நேற்று அப்படி ஒரு நபியை நான் அனுப்பவே இல்லை என்ற இவன் அல்லாஹ் சொல்லக்கூடியவன். இவன் சொன்னான், நீங்க அவனை கொண்டு மிகச் சரியான வேலை தான், நீங்க அவனை கொண்டு போட்டது எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா நான் தான் உண்மையான அல்லாஹ், நான் அப்படி ஒரு நபி அனுப்பல, நீங்க செஞ்ச வேலை சரிதான் என்று மன்னனுக்கு மேலான வாயடைக்கும் அளவுக்கு தன்னுடைய வாதத்தை முன்வைச்சார். அதே போல இன்னொரு சம்பவம், இன்னொரு தடவை ஒரு ஆள் வந்து சொன்னான், நான் நபி, நான் ஒரு நபி, நபி என்றா சாதாரண நபி அல்ல, நான் மூசா வந்திருக்கிறேன், மூசா நபி நான் தான். அப்ப மாமூன் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நாங்க குர்ஆன்ல படிச்சிருக்கிறோம், ஹதீஸ்கள்ல படிச்சிருக்கிறோம், அவரைக்கிட்ட அசாவுண்டு இருந்தது, அதை போட்டா பாம்பாக மாறும், அற்புதங்கள் எல்லாம் வெளிப்படும், ஓண்டு அசாவை கீழே போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், உன்னுடைய மோஜிதாவை காட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைய விலா பகுதியில வச்சு கைய வெளியெடுத்தால் அந்த கை மின்ன ஆரம்பிக்கும், வெண்மையாக மாறிவிடும், அந்த அளவுக்கு பிரகாசமான கையாக மாறும். நீ அப்படி ஒரு மோஜிதாவை காட்டு, அசாவை கீழே போட்டு பாம்பாக மாத்தி காட்டு, உன்னுடைய மோஜிதாவை காட்டு, நான் மூசா என்று ஏற்றுக்கொள்றேன். அவன் சொன்னான், எனக்கு மோஜிதா காட்டேனும், மூசா அலைஹிஸ்ஸலாம் மோஜிதா சும்மா காட்ட இல்ல. ஃபிரௌன் என்ன சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுள்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள், இறைவன் என்று ஃபிரௌன் சொன்னான். அதுக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மோஜிதா காட்டினாங்க, நீ அப்படி சொன்னால் நான் மோஜிதா காட்டுறேன், நீ சொல்லணும் என்ன, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று முழு உலகத்துக்கும் பிரகடனம் செஞ்சு நீ அல்லாஹ் என்றதை வாதிட்டால் நான் மூசா என்று சொல்லி மோஜிதாவை போட்டு நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னான். மாமூன் ரஷீது சொல்றாரு, இந்த கேள்விக்கான பதில் எனக்கு சொல்லலாம் பேசுறது, நான் வாயடைச்சு போயிட்டேன் சொல்றார். இப்படி வரலாற்றுலையும் கூட நிறைய மனிதர்கள் கடவுள் என்ற பெயர்ல வந்திருக்கிறாங்க. ஹசரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூத கூட்டம், அப்துல்லா இப்னு சபா என்ற யூதனுடைய தலைமையில யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி கிறிஸ்தவ மதத்தை உடைக்கிறதுக்காக, குழப்பறதுக்காக ஷால் ஷோல் என்று சொல்லப்படக்கூடியவன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை குழப்பினானோ, அதை போல இஸ்லாத்தை குழப்பறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு யூதன் தான் அப்துல்லா இவன் சபா என்று சொல்லப்படக்கூடியவன். இவன் ஹசரத் அலி இப்னு அபி தாலிபுடைய காலத்துல எப்படி ஒரு வாதத்தை முன்வச்சான்னு சொன்னால், அலி வந்து மனிதன் அல்ல, அலி இவருடைய தோற்றத்துல அல்லாஹ் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான், இந்த அலிக்கு முன்னால நாங்க சுஜூது செய்யணும், அலிய கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும் என்ற வாதத்தை அப்துல்லா இவன் சபா என்ற யூதன் முன்வச்சான். உடனே ஹசரத் அலி ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இவனை உடனே நெருப்புல சுட்டு போடுங்க, இவனை கொல்லவானம், வாளால கொல்லவானம், இவனை நெருப்பால சுட்டு கொட்டு போடுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு வரலாற்றுலயும் கூட இந்த அகீதாவில மோசமான கொள்கைகள் யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து இந்து பௌத்த மதங்கள்ல இருந்து முஸ்லீம்களுக்குள்ள வந்திருக்குது. அப்ப இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இதுல சொல்லப்படக்கூடிய தகவல்களை நாங்க தெளிவாக விளங்கி கொண்டோம் என்றால், இந்த அகீதாவுடைய விஷயத்துல தெய்வீக கொள்கை விஷயத்துல எந்த விதமான குழப்பமும் எங்களுக்கு வர முடியாது. அடுத்தது இந்த சூறாவை நாங்க விளங்கி அதிக அதிகமாக ஓதுறதன் மூலமாக எங்களுடைய ஈமான், எங்களுடைய யகீன், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதனாலதான் முன்னால இந்த சூறாவை ஓதுறதனுடைய சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சூறாவை நாங்க விளங்குறது மட்டுமல்ல, தெளிவாக ஓதுறதுக்கும் தஜ்வீதுடைய வகுப்புகளை நாங்க படிச்சுக் கொள்ளணும். சுருக்கமாக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்றதாக இருந்தால், இந்த சூறாவில் முக்கியமாக அல் கல்கலா என்ற அந்த தஜ்வீதுடைய சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத், கடைசியில தால் வந்திருக்குது, அஹத் என்று சொல்லி நாங்க நிபாட்டாம அஹத் சொல்லி அந்த தால்ல கொஞ்சம் கலக்கமாக அந்த தாலை நாங்க ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சிலவங்க குஃபு அன் என்று ஓதுவாங்க, குஃபு அன், சிலவங்க குஃப் அன், இந்த ரெண்டும் பிழையானது. சரியானது என சொன்னால் குஃபு ஒன், குஃபு ஒன் இப்படி ஓதுவாங்க, குஃபு ஒன் அஹத். கடைசியில் அந்த தாலும் அல் கல்கலா செய்து அந்த தாலுடைய உச்சரிப்பும் தெளிவாக சொல்லப்படுவோம். இப்படி சரியான உச்சரிப்பின் மூலம் சூரத்தை விளங்கி நாம் ஓதக்கூடிய நேரத்தில் இந்த சூராவுடைய பரிபூரணமான பிரதிபலிப்பை உள்ளங்கள்ல எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம், அதே போல பிரயோஜனங்களை எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்தின் மூலமாக, இந்த பாடத்தின் மூலமாக பரிபூரணமான பிரயோஜனங்களை பெற்றவங்களாக எங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.